దిశాయి సంభావనం తవ పరివృఢిమ స్వభావం మాయాబలేన భవతాపి నిగోహ్యమానం పశ్చిరనిజం త్వదనన్య భావాః యదండమండాంతరగోచరం జయతి దశోత్తరాణ్యాభరణాని యాని చ గుణా ప్రధానం పురుష పరం పదం పరాత్పరం బ్రహ్మజతే విభూతయః పశీవదామ్యో గుణవాన్ రజశ్రుచిః మృదద్దయాళుర్మధురస్థిరస్తమః కృతే కృతజ్ఞత్వమసి స్వభావతః సమస్త కళ్యాణ గుణామృతో దధిః ఉపరి ఉపర్యప్య భువోపి పూరుషాని ప్రకల్ప్యతే యే శతమిత్యనుక్రమాది గిరస్వదేకైక గుణావధీప్సయా సదాస్థితానుద్యమతో దిశేరతే సదాస్థితానాం జగదుద్భవ స్థితి ప్రణాశ సంసార విమోచనాదయః భవంతి లీలా విదయశ్చ వైదికాః త్వదీయ గంభీర మనోనుసారిణః నమో నమో వాక్మనసాది భూమయే నమో నమో వాక్మనసైక భూమయే నమో నమో నంద మహావిభూతయే నమో నమో నంద దైక సిద్ధవే నమో నమో వాక్మనసాది భూమయే నమో నమో వాక్మనసైక భూమయే నమో నమో నంద మహావిభూతయే నమో నమో నంద దైక సిద్ధవే న ధర్మనిష్ఠోస్మి న చాత్మవేదీ న భక్తిమాన్ త్వచ్చరణారవిందే అకించనోనన్యగతిశ్చరణ్య త్వత్పాదమూలం శరణం ప్రపద్యే న నిందితం కర్మ తదస్తి లోకే సహస్రశోయన్న మయా వ్యధాయి సోహం విపాకావసరే ముకుంద క్రందామి సంప్రత్యగతిస్తవ అగ్రే నిమజ్జతానంద భవార్ణవాంతః హిరాయమే కూలమివాసి లబ్ధః త్వయాపి లబ్ధం భగవన్ నిదానే అనుత్తమం పాత్రమిదం దయాయాః అభూతపూర్వం మమ భాతి కిం వా సర్వం సహే మే సహజం హి దుఃఖం కింద్వ త్వదగ్రే శరణాగతానాం పరాభో నాథేరుప నిరాశకస్మదుత్సహే మహేషాతుం తవ పాద పంకజం రుషా నిరస్తోపి శిశుస్తరంధయ నజాతు మాతుశ్చరణో జిహాసతి సమామృతస్యంతిని పాద పంకజే నివేశితాత్మా కథమన్యదిచ్చతి స్థితేరవిందే మకరంద నిర్భరే మధువ్రతో నక్షురగం హి వీక్షతే త్వదంఘ్రిముద్దిశ్య కదాపి కేనచిత్ యథా తథా వాపి సగత్కృతాంజలిః తదైవ పుష్ణాచ్య శుభాన్యశేషదః శుభాని పుష్ణాది న జాతు హీయతే ఉదీర్ణ సంసార
వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాద్దబోధం తద్వాదయుగ్మధురీరుహభృంగరాజం త్రయ్యంతైకృతభూరి పరిశ్రవంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణార్థ వేదాంతయుగ్మం శ్రీమద్ శ్రీపాదయోగీశ్వరగురుపదయోరర్పిత స్వాత్మసారం శ్రీమద్ శ్రీరంగనాథాయముని కృపయా ప్రాప్తమోక్షశ్రవంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపురం శ్రీ దేశికేంద్రం శ్రీమదే రంగరామాను మహాదేశికాయ నమః శ్రీమదే శ్రీనివాసరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమదే వేదాంతరామానుజ మహాదేశికాయ నమః సద్గురుభ్యో నమః సత్పరమగురుభ్యో నమః సద్గురుభ్యో నమః శ్రీమదే వేదాంతగురువే నమః శ్రీమదే రామానుజాయ నమః శ్రీ మహాపూర్ణాయ నమః శ్రీమద్వ్యామనమునే నమః శ్రీరామమిశ్రాయ నమః శ్రీ పుండరీకాక్షాయ నమః శ్రీమన్నాథమునే నమః శ్రీమదే హడగోపాయ నమః శ్రీమదే విశ్వక్సేనాయ నమః శ్రీనివా శ్రీధరాయ నమః దేవాధినాథకమలావృత్నేశపూర్వాన్ దీప్తాంతరాం వకులభూషణనాథముఖ్యైః రామానుజ ప్రభృతివే పరిభూషితాగ్రాం గోత్రీం జగంతి గురుపంక్తిమహం ప్రపద్యే. అతసీ గుచ్చదచ్చాయం అంచితోరస్థలం శ్రియా అంజనాచల శృంగారమంజలిర్మమగాహతాం దిశంతు మే దేవి సదాద్వనీయా దయాతరంగానుచరాః కటాక్షాః శ్రోద్రేషు పుంసామృతం క్షరంతీం సరస్వతీం సంశితకామధేనుం. பெருமாள் தொடக்கமாக நம்முடைய சதாச்சாரிய பரம்பரையில் சென்ற வாரம் சுவாமி தேசிகனுக்கு சிஷ்ய பரம்பரையிலே 10வது ஆச்சாரியராக நாம் உபனிஷத் பாஷ்யக்காரரை சேவிச்சோம். உபனிஷத் பாஷ்யக்காரர் எப்படி பாஷ்யக்காரர் என்றால் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணினவர் என்ற பெருமையினாலே ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று நம்மாலே அசாதாரணமாக போற்றப்படுகிறாரோ அதுபோல தசோபனிஷத்துக்களுக்கும் விசேஷமாக வியாக்கியானம் பண்ணினதினாலே தசோபனிஷத் பாஷ்யக்காரர் என்று அதிபிரசித்தராக எழுந்தருளிருந்த மகான் ரங்கராமானுஜ சுவாமியினுடைய வைபவத்தை சேவிச்சுண்டோம். இந்த சுவாமிக்கு அடுத்ததாக நம்முடைய ஸ்ரீபாஷ்ய ஆச்சாரிய பரம்பரையிலே ஸ்ரீ ரங்கநாத சுவாமி என்கிற மகான் நம்முடைய ஆச்சாரியர். இதுவரையிலும் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையானது நடாதுரம்மாள் தொடங்கி நடாதுரம்மாள் அப்புள்ளார் சுவாமி தேசிகன் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி கடிகாசதம் அம்மாள் அவருடைய திருக்குமாரர் வரத விஷ்ணுவாச்சாரியர் அவருடைய திருக்குமாரர் மகாதயாதீஷர் அவருடைய தாயாதியின் திருக்குமாரர் அகோபிலாச்சாரியர் என்று அத்தனை பேரும் தொண்டமண்டலத்து ஆச்சாரியர்கள். தொண்டமண்டல வேதியர வாழவே என்று சுவாமி தேசிகன் மங்களாசாதனம் செய்தருளின ரீதியிலே நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை இப்போது நமக்கு வந்திருக்கிற ஆச்சாரிய பரம்பரை. அந்த ஆச்சாரிய பரம்பரையுடைய மகான்கள் எல்லாரும் தொண்டமண்டலத்தை சேர்ந்தவா. இதற்கு பிறகும் அகோபிலாச்சாரியர் அகோபிலாச்சாரியருடைய சிஷ்யராக எழுந்தருளிருந்த ஹெஷ்டபராங்குஷ சுவாமி அவரும் கரளப்பாக்கம் என்று தொண்டமண்டலத்து காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கிற அக்ரஹாரத்தை சேர்ந்தவர். அவருக்கும் சிஷ்யராக எழுந்துள்ள பஞ்சமத பஞ்சன தாத தேசிகன் அவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய சிஷ்யராக நாம் சேவித்த ஸ்ரீ வாத்ஸ்ய அனந்தாச்சாரியர் அவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அவருடைய திருக்குமாரர் ராமானுஜாச்சாரியர் என்பவர் அவரும் அதே போல காஞ்சிபுரம் தானே. அவருடைய தாயாதி குமாரராக இருந்த வெங்கடேஷாச்சாரியர் என்பவர் அவர்தான் அடுத்த ஆச்சாரியர் நமக்கு ரகசிய பரம்பரையில். இந்த வாசி அனந்தாச்சாரியர் என்று சேவித்தோமே அவருடைய சிஷ்யர் தான் ரங்கராமானுஜ சுவாமி. இவரும் வேளாமூர கிரகாரத்தைச் சேர்ந்தவர். காஞ்சிபுரத்திலேயே தான் இவருடைய திருத்தவ புராணங்கள் எழுந்துள்ளிருந்தார். இவருமே கூட சன்னியாசாசிரமத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்திலேயே தான் எழுந்துள்ளிருந்தார் தூப்புல் சன்னதியிலே என்று இப்பொழுது நாம் பார்த்த ரீதியிலே 12 ஆச்சாரியர்கள் நடாதுரம்மாள் தொடக்கமாக 12 ஆச்சாரியர்கள் அநேகமாக சுமார் ஒரு 400 வருஷ காலம் அத்தனை பேரும் தொண்டமண்டலத்தைச் சேர்ந்தவா. அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால நம்முடைய சம்பிரதாயத்திற்கு வடவாச்சாரியர்கள் சம்பிரதாயம் என்றுதான ஒரு பெயரை வைத்திருந்தார்கள். அதே போல தெற்கிலேயே இருந்து கொண்டு அருளி செயலிலேயே அதிக நேரம் பொழுதுபோக்கி கொண்டு அதுவே பெரிய அனுபவமாக இருந்த நம்பிள்ளை தொடக்கமான ஆச்சாரியர்கள் வரிசையிலே அவர்கள் எல்லாரும் தெற்கேயும் இருந்து கொண்டு அருளி செயலிலேயும் ஈடுபட்டு கொண்டிருந்தனாலே தென்னாச்சாரியர்கள் என்றுதான பெயர் பெற்றார்கள். இது இப்படி தெற்கிலேயே எழுந்திருந்த அவ ஆச்சாரியாள் வடக்கிலேயே இருந்த நம்முடைய ஆச்சாரியாள் என்று இந்த வித்தியாசமானது இப்பொழுது மேற்கொண்டு சற்று மாற்றத்தை அடைகிறது. நான் இப்பொழுது ரங்கராமானுஜ சுவாமி என்கிற ஆச்சாரியரை சேவிச்சோம். ரங்கராமானுஜ சுவாமியினுடைய ஆச்சாரிய சிஷ்யராக இருந்தவர் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி என்பவர். அதாவது உபனிஷத் பாஷ்யக்காரருடைய சிஷ்யரான பிரதான சிஷ்யராக நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில ஸ்ரீபாஷ்ய பரம்பரையிலே நமக்கு கிடைச்சிருக்கிறார் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி என்பவர். இந்த மகான் ஸ்ரீரங்கத்திலே அவதரிச்சவர். ஸ்ரீரங்கத்திலே அவதரிச்சு ரங்கராமானுஜ சுவாமியிடத்திலே எல்லா அன்மயங்களையும் பெற்றவர். இந்த மகான் தொடக்கமாகத்தான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையானது கொஞ்சம் தென்னாச்சாரியர்கள் அவர்களே கொடிகட்டி ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்ததான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு மாறுகிறது. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இப்பொழுது நம்முடைய ஸ்ரீரங்கம் சிங்கர் ஆண்டவன் ஆசிரமம் என்று நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை பிரதானமாக ஸ்ரீரங்கத்தையே அது தலைமை ஸ்தானமாக கொண்டிருக்கிறது. இந்த தொண்டை மண்டலத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு இந்த ஆச்சாரிய பரம்பரையானது மாறுவது என்பது இந்த ரங்கநாத சுவாமி இவருடைய காலத்திலும், இதே போலயே இவருடைய காலத்திலே வெங்கடேஷ ஆச்சாரியர் என்ற மகானவேந்திர இருந்தார்னு சொன்னோம். இவர் நம்ம ரகசிய பரம்பரையில வாத்சிய அனந்தாச்சாரியருக்கு குமாரராம் ராமானுஜாச்சாரியருடைய சிஷ்யர். இவரும் வாத்சியர் தான், வெங்கடேஷ ஆச்சாரியர் என்று. இந்த வெங்கடேஷ ஆச்சாரியர் தொண்ட மண்டலத்தை சேர்ந்தவராக இருந்தாரும் இவருக்கு ஒரு சிஷ்யர் வீரராகவாச்சாரியர் என்று, அவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். அந்த வீரராகவாச்சாரியர் என்பவர் ரகசியத்ரயத்தை வெங்கடேஷாச்சாரியர் அவரிடத்திலே கிரகித்தார். இப்போது நாம் உபனிஷத் பாஷ்யக்காருடைய சிஷ்யர் என்று பார்த்தோமே ரங்கநாத சுவாமி, அவரிடத்திலே அவர் பகவத் விஷயம் ஸ்ரீபாஷ்யங்களை கிரகித்தார். இப்படி இந்த வீரராகவாச்சாரியர் என்ற மகான் அவர் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்தவராயிருந்து கிரந்த சதுஷ்டயமும் ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்து ஆச்சாரியர்களிடத்துல நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையானது ஷிஃப்ட் ஆச்சு. அதை கவனிக்கணும். அற்றப்பற்ற சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே என்று வைஷ்ணவ ராஜதானியா சொல்லப்பட்டதான ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ, இதுல நம்முடைய இப்பொழுதுள்ள ஆச்சாரிய பரம்பரை ஸ்ரீரங்கத்தை ஆசிரியச்சு வந்ததுதான். ஸ்ரீரங்கம் சிங்க ஆண்டவன் ஆசிரமம் என்ற திருநாமத்தை தான் கொண்டிருக்கிறோம். இந்த வீரராகவ ஆச்சாரியர் என்கிற ஆச்சாரியராலேயும் இவருக்கு ஆச்சாரியராயிருந்த இவருக்கு ஆச்சாரியரான ஸ்ரீ வெங்கடேஷ ஆச்சாரியர் என்பவராலேயும், அதே போல இந்த வீரராக ஆச்சாரியருக்கு இன்னொரு ஆச்சாரியரான ஸ்ரீ ரங்கநாத சுவாமி என்பவராலேயும் இந்த சம்பிரதாயமானது ஸ்ரீரங்கம் சம்பிரதாயமாக மாறித்து. இப்படி ஆச்சாரியரால் தொண்ட மண்டலத்திலே ஸ்ரீபாஷ்யமே பிரதானமாய் சுவாமி தேசிகனுடையதான ஸ்ரீசுக்களையே பிரச்சாரம் செய்வதே யாவஜ்ஜீவனமும் இதுவே புருஷார்த்தமாயிருந்தாலும் ஆச்சாரியாள் வேறொன்றும் தேவையில்லை என்றதான அபிப்பிராயத்திலே இருந்தா. சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை பயன் இமயா இமயவரே எட்டிரண்டெண் எனம் சமயா சிறியர் என்று சுவாமி தேசிகன் ரகசிய திரேசாரத்திலே சாதிக்கிறார். ரொம்ப வாசிக்கிறதுனாலே ஒன்றும் பிரயோஜனம் பெருசா வந்துடாது. ரொம்ப வாசிச்சா குழப்பம்தான் வரும். சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தே சரண காரணம் உபதேசா தரிம் புத்வா விரமேது சர்வகர்மசு என்று ரொம்ப வாசிக்கிறதுனாலே நிறைய பேருக்கு குழப்பம் வரும். யாரோ சில ரொம்ப அவதார புருஷாளாய் மகான்களாய் ரொம்ப புத்தி சாமர்த்தியமுடையவாளாய் மகாமேதாவிகளாக இருக்கிறவாளுக்கு தான் தெளிவு ஏற்படும். மற்றவா எல்லாருக்கும் நிச்சயம் வாசிக்க வாசிக்க இன்னும் சந்தேகம்தான் வரும். ஏன்னா சந்தேகப்பட்டே பிரபலமாக பிரவச்சனம் பண்ண மதாந்தரத்தில் ஆச்சாரியாளுடையதான வாக்கியங்கள் எல்லாம் ரொம்ப கம்பீரமாயும் ரொம்ப அகாதமாயும் இருப்பதனாலே அதெல்லாம் வாசிக்க வாசிக்க குழப்பம் வரும். அது மாதிரி குழம்பினா பெருமாளிடத்திலே விஸ்வாசம் குறையும், நம்முடைய சாஸ்திரத்திலே விஸ்வாசம் குறையும். அவள் மட்டும் தப்பாவா சொல்லிவிடுவா என்று ஒரு ஏதோ ஒரு கலக்கம் வரும். அதுலேயும் எல்லா சம்பிரதாயத்திலும் சாமியார்கள் உண்டு, சாமியார்களுக்கு விசேஷமான சக்திகளும் உண்டு. அது மாதிரியான சக்திகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இவ்வளோ சக்தியோடு இருக்கிற சாமியார் என்ன பொய்யா சொல்லிட போறார், அவர் காட்டுற தெய்வமும் அவர் சொல்லி கொடுக்குற சாஸ்திரமும் தான் சரியா இருக்குமோன்னு பயம் வரும். பகவானுடைய ஆச்சரியமான சிருஷ்டியில சக்திகள் சித்திகள் என்றெல்லாம் உண்டு. அதில் அது எந்த ஜாதிக்கும் உண்டு. காட்டுவாசிக்கு கூட ஒரு ஏதோ ஒரு காட்டு தெய்வத்தை நம்பி கொண்டிருக்கிற காட்டுவாசிக்கு கூட அங்கே இருக்கிற சாமியாருக்கு கூட சில சக்திகள்லாம் உண்டு, சில சித்திகள்லாம் உண்டு. அதனால சித்திகளினாலே பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணிட முடியாது. சித்திகள் சக்திகள் இதெல்லாம் ரொம்ப பிராகிருதமான விஷயம். சர்வேஸ்வர தத்துவமும் அப்ராகிருதமான விஷயம். அதனால இதயம் அதிகம் ரொம்ப குழப்பிப்பா. அந்த காலத்திலே இங்கே பாரத தேசத்திலையும் இதே போலே பௌத்தன் ஜெயினன் காளாமுகன் இந்த மாதிரி ரொம்ப வீர சைவர்கள்லாம் கூட இருந்திருக்கா. எல்லாரும் நிறைய விசேஷமான சக்தியுடைய சாமியார்களாக இருந்திருக்கா. அவளுடைய சக்திகளெல்லாம் பார்த்து தான் ராஜாக்கள்லாம் பயந்து போய் மயங்கி போய் இந்த சனாதன தர்மம் கூட ஓரளவு பொய்யுதானோ இல்லை இதுவும் அது போல என்று கூட நினச்சி மயங்கியிருக்கா. அதனால தான் சுவாமி தேசிகன் சாதிக்கச்சே நிறைய வாசிச்சா நிறைய ஆச்சாரியார்களிடத்துல நிறைய சம்பிரதாயத்திலே போய் புகுந்து எழுந்தா நம்மளாலே திருமணி ஆழ்வார் மாதிரி ஜெயிச்சு வர முடியாது. திருமணி ஆழ்வார் சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனாராக்கி ஆகமநூல் ஆராய்ந்தோம்னு நிறைய சம்பிரதாயத்திலே புகுந்து எழுந்து ஜெயிச்சு வந்தார். அவர் ஜெயிச்சு வந்துட்டு என்ன சொன்னார், என்ன போலே உங்களாலே புகழவும் முடியாது எழுந்து ஜெயிச்சு வரவும் முடியாது. அவர் யோக பிரபாவத்தினாலே 4000 வருஷம் இப்படி இன்னொரு மதங்களிலெல்லாம் புகுந்து எழுந்து வந்தார். அதுபோல யாரால முடியும், 4 நாள் ஒரு புஸ்தகம் வாசிக்க முடியலன்னு மேல. அவரும் 4000 வருஷம் அந்தந்த மதத்திலே புகுந்து எழுந்து வந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள்லாம் இவ்வளோ சிரமப்பட்டேன்னா முடியாது, நான் இவ்வளோ உங்களுக்கு பட வேண்டிய சிரமத்தெல்லாம் நானே பட்டு பார்த்துட்டேன். அதனால சிந்தாமல் கொள்மினி இருந்தேர்ந்து நான் ஜெயிச்சு வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இதை கேட்டுண்டு தொலைச்சுடாதீங்கோ. சிந்தாமல் கொள்மினீர், எப்படி கை நிறைய நல்ல பாத்திரத்தில் அமிர்தம் இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தில் பத்திரமா அங்கே இங்கே சிந்தாமல் கொட்டி போகாமல் பத்திரமா பார்த்து போமோ, அது மாதிரி தத்துவ விஷயத்திலே உபாய விஷயத்திலே அமிர்தம் மாதிரி நல்ல விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கோ. சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து தேருங்கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பர் ஆறுமறியாரவன் பெருமை ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவது அழியான் பால். ரொம்ப சாரமான பாசுரம் இது 4000த்தில். அருள் முடிவது அழியான் பால், எப்படியாயிருந்தாலும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறது சர்வேஸ்வரன் தான். எந்த தெய்வத்தை ஆசிரியித்தாலும் அவாவா வழியாக அனுகிரகத்தை பண்ணி வைக்கிறவன் பெருமாள் தான். எப்படியாக்கும், எவ்வளவு பெரிய கரண்டிகளே எந்த இடத்துல போட்டு எதை அள்ளுறாலோ அதுதான் கிடைக்குமோ, அது மாதிரி அவள்லாம் அவளுக்கு அந்தந்த தெய்வத்தின் வழியாக தான் பரதத்துவத்தை நினச்சிக்க தெரிகிறதுன்றதுனால அந்த தெய்வத்துக்கு என்ன முடியுமோ அந்த கரண்டியில் எவ்வளோ வருமோ அவ்வளவுதான் வரும் அவளுக்கும். ஆனால் அப்படியே அமிர்த சமுத்திரமாய் அனுகிரக சமுத்திரமாய் இருக்கிறவன் சர்வேஸ்வரன் தேருங்கால் தேவன் ஒருவனே என்று உரைப்பர் ஆறுமறியா அறவன் பெருமை ஓரும் பொருள் முடிவும் இத்தனையே என்பதா. இதுதான் நாராயண பரதத்துவமும் நாராயணனே நமக்கு உபாயமும். அப்பேற்பட்ட சித்தோபாயத்தை வசீகரணம் பண்ணுவதற்கு சாத்தியோபாயமான சரணாகதியும் இதை தெரிஞ்சுக்கோங்க போரும்னா சுவாமி தேசிகன். அதனால தான் சுமையான கல்விகள் சூழமந்தாலும் தொகை வயன் இமயா இமயவரேத்திய எட்டிரண்டெண்ணியா. திருவட்டாட்சரம் போரும் துவயம் போரும் பெருமாள் பிரதிஜை பண்ணி கொடுத்ததான மோக்ஷயிஷ்யாமின்னு சபதம் பண்ணி கொடுத்ததான சரமஸ்லோகம் போரும் என்று இதை அனுசரித்து இதுக்கு தேவையாக ஸ்ரீபாஷ்யம், இதுக்கு தேவையாக கீதா பாஷ்யம், இதுக்கு தேவையாக பகவத் விஷயம், அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு அதனாலே தேவையாக இருக்கக்கூடியதான சாஸ்திரங்கள் என்று அப்படி சக்தியுடைய ஆச்சாரியர்கள் பிரபலமாக வாசிச்சா. ஒரு விஷயம் என்னென்னா, ஆச்சாரியால் இவ்வளவு சம்பிரதாயமே சம்பிரதாய கிரந்தங்களே அதற்கு தேவையாகத்தான் இத்தனை சாஸ்திரங்களை வாசிக்கிறதுன்னு இருந்தாலே அப்படி இருந்தா. ஆனால் பெரியவாள் அத்தனை பேர் தொடங்கி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களை ஜெயிச்சவன் என்று இன்னொரு சம்பிரதாயத்திலே ஒரு ஆச்சாரியன் கிடையாது. வாதம்னு வந்ததுன்னா நடாதூரம்மாளாகட்டும் வாதிகம் சாம்புவாராகட்டும் சுவாமி தேசிகனாகட்டும் சுவாமி தேசிகனுடையதான சிஷ்யர்களான பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ஆகட்டும் குமார வரதாச்சாரியர் அவருக்கு சிஷ்யர் பிரதிவாதி பயங்கரவண்ணன் இப்படி ஆச்சாரியர்கள் அடுத்தடுத்து எத்தனையோ சமயத்துல எத்தனையோ மதங்களோட எப்படியோ வாதம் பண்ண வேண்டி ஜெயிச்சு எல்லாத்துலயும் தோத்தவான்னு கிடையாது. பஞ்சமத பஞ்சமதா தேசிகன் ஒரே சமயத்துல அஞ்சு சித்தாந்திகளை நிரசனம் பண்றார் சந்திரகிரி சதஸ்ல. இதுக்காகனா சித்தாந்தத்துல பலம் குறைவு கிடையாது, ஆனா வாசிக்க வாசிக்க நிறைய குழம்பு வாழ்றதுனால இவ்வளவு வாசிங்கோ முக்கியமா என்று இந்த கிரந்த சதுஷ்டயம் நமக்கு சொல்லிக் கொடுத்தா. அந்த கிரந்த சதுஷ்டயத்துல என்ன சொல்லிட்டு பாரமிகாந்தியம் முக்கியம், பகவானே நமக்கு எல்லாம்னு இருக்கிறது முக்கியம். அந்த பகவானை சந்தோஷப்படுத்துவதற்கு இங்க இருந்த காலத்துல சம்சார திசையில வைதிக கர்மானுஷ்டானம் முக்கியம். அதனால பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம், அந்த பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு நித்திய கர்மானுஷ்டானம். அந்த நித்திய கர்மானுஷ்டானத்திலையும் நீக்கு போக்கு என்று இல்லாம சமயத்துக்கு தகுந்தாற் போலே சில ஆடம்பரங்களை பண்ணுவது, சமயத்துக்கு தகுந்தாற் போலே ரொம்ப அமுக்கமாக குறைச்சிக்கிறது என்று எதுவும் இல்லை. எப்பயும் ஒரே ரீதியான அனுஷ்டானம், எம்பெருமானிடத்திலே அச்சஞ்சலமான பக்தி, என்ன என்ன முடியுமோ ஆக்ஞா கைங்கரியங்கள் போலே அனுஜா கைங்கரியங்கள். இப்படி எப்படி அந்த காலத்திலே பரம ரிஷிகள் எல்லாம் ஆசிரமங்களிலே ரொம்பவும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தா அது மாதிரியாகும். ஆச்சாரியால் கிரகஸ்தராக இருந்தாலும் சன்னியாசிகளாக இருந்தாலும் அமைதியும் அதே போல அடக்கமும் எல்லா விதத்தினாலும் சாந்தர்களாய் ரொம்ப எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம சுவாமி தேசிகன் சொல்லி கொடுத்ததான வார்த்தையை நினைச்சு அதுவே நமக்கு எல்லாவற்றினாலும் நமக்கு முக்கியம் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பூர்வாச்சாரியர்கள் கண்டக சோதனம் பண்ணி நடந்த வழியிலே வருவதால் நமக்கு ஒரு தப்பில்லை என்று சாதிக்கிறார். என்ன தப்பா செஞ்சுட்டாரும் ஆச்சாரியாள் அவா எப்படியாக்கும் தங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்காக நல்ல விஷயத்தையே தேடி எடுத்து சேகரிச்சுண்டு அதையே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதே வழியில நாம் போறதுல நமக்கு என்ன தப்பு வர போறது? பூர்வாச்சாரியர்கள் கண்டகசோதனம் பண்ணி நடந்த வழியில, கண்டகசோதனம்னா வழியில முள்ளெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்துறது, போகும் வழிய ராஜபாட்டி ஆக்கி வச்சிருக்கா, அந்த வழியிலே அவா போனா அதே வழியிலே நாம போக போறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். தன்னடிக்கீழ் உலகேழையும் வைத்த தனி திருமால் பொன்னடிக்கேற்கின்ற புண்ணியரு கண்மின் புகழறிவார் முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாயையினா பின்னடி பார்த்து நடந்து பெரும்பதமேறுவமே. முன்னடி புகழறிவார் இந்த சரணாகிரி தத்துவத்தை தெரிஞ்சின்றனும் ஆச்சாரியாள் முன்னடி பார்த்து முயலுதலால் அவ முன்னாடி ஜாக்கிரதையா அவ நடந்து போயிருக்கா. அவர் சாயை ஏனா பின்னாடியே நிழல் மாதிரி பின்னாடி பார்த்து நடந்து பெரும் பதமே அருவமே. நாமும் அதே போல அதே வழியிலேயே அந்த முன்னால போறவாளுடைய திருவடி வழியே பார்த்துட்டு நாம போனா அவ போய் சேர்ந்த இடத்துக்கு நாமும் போய் சேர போறோம். அவ நல்ல வழியில போகணும்னு தானே ஆசைப்பட்டு நல்ல வழியில போனா, அதே வழியிலே நாமும் போக போறோம். இந்த ஆச்சாரியாலை இப்ப விட்டுட்டோமானா அப்புறம் அவிஸ்ராந்தமனாலம்பமபாதேயமதேசிகம் தம காந்தாரமுத்வானம் கதமே கோகமிஷ்யதி என்று மகர்ஷிகள் நெஞ்சாரல் படும் வழிகள் காண வேண்டா. பருத்தி பட்ட பனிரெண்டும் பட்டு பூட்டு குண்டிகையில் ஏறுவதிழுவதாக தூமாதி மார்க்கத்திலே பரிபிரமிக்கவும் வேண்டா அப்படின்றார். இந்த வழி இந்த ஆச்சாரியால் போன வழியை தப்பித்தோமான அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு வழி திறந்து இருக்கு, அது யமலோகம்தான். அவிஸ்ராந்தம் அபாலங்கம் அபாதேயம் அதேசிகம் ஆத்மான்னு ஒன்று எகிரி எடுத்துனா சரீரத்தை விட்டு எகிரி எடுத்துனா ஒன்றும் பெருமாள் கிட்ட போகணும் இல்ல யமன் கிட்ட போகணும். ஆச்சாரியால் போன வழியில போனா பெருமாள் கிட்ட போயிடும், அவா போகாத வழியில போனா நேரம் யமன் கிட்ட போவோம். ஆச்சாரியன் கிட்ட போறதுக்கு வழி ஆச்சரியமா இருக்கு. ஆச்சாரியன் போன வழியானது ஆச்சரியமா, தெய்வங்கள்லாம் கொண்டாடி மகர்ஷிகள்லாம் கொண்டாடி பெரிய பெரிய ஸ்தோத்திரங்களினாலே கலாசாதனம் பண்ணி அர்ச்சுராதி மார்க்கத்தினாலே போக போறான். பெரிய வைபவத்தோட மகோத்சவமா போவான் இந்த வழியில. இந்த வழியில போறதுக்கு கொடுத்து வைக்கலையா, அப்புறம் இன்னொரு வழி இருக்கவே இருக்கு. அவிஸ்ராந்தம் ஆனா ആലംബം അപാധേയമദേശികം അവിശ്രാന്തം. അന്ത വഴിയിൽ അയച്ചു പോച്ച ഓത കൊടുത്ത് കെട്ടി ഓതച്ച് എത്തിനമന്തമർ പട്ടും പട്ടും പോത് നിലമിൻ എന്നും ഉപായമില്ല നേമിയും ശങ്കമം എന്തിനാനേ ചൊല്ലലാം പോതേ ഉൻ നാമമെല്ലാം ചൊല്ലിനേൻ പ്രിയാഴ്വർ. എത്തി നമന്തമർ പട്ടും പോത് അവൻ എട്ടി ഓച്ച് എഴുതിന് പോവാനേ இந்த உத வாங்கச்சே அப்பா கொஞ்சம் இருப்பா ரொம்ப வலிக்கிறதுப்பா என்னப்பா ரொம்ப அடிக்கிறியான்னு சொல்ல முடியுமா அவங்கிட்டான்னு கேக்குறார் சரியாழ்வார். கேக்குறார் சேவதற்கு ஆறு போல பூந்து நல்ல காளமாடு கொழுத்து திரிஞ்சிருந்தது. அந்த காளமாட்டை அடக்கணும்னா என்ன பண்ணுவானா, அந்த காளமாட்டினுடைய அதனுடைய விரை இருக்கோ இல்லையோ அந்த புருஷ விரை இருக்க அதை போட்டு கல்லால போட்டு அடி அடின்னு அடிச்சு நெசுக்குவானா, அதுவே சோர்ந்து போயிடுவான். அது என்ன வேதனைப்பட்டு அத்தனை கொழுப்பு இருந்தாலும் என்ன வேதனைப்பட்டு அது அடங்கி போவோமோ அது போல என்ன நம்மளை அடக்கி வைத்துட்டு போவான். அந்த வழியில எதுக்கு போகணும் அப்படிங்கிறார் தேசிகன். அவிஸ்ராந்தமனாலம்பம் அபாதேயம தேசிகம் தமக்காந்தரமத்வானம் கதமே கோகமிஷ்யதி. அதுவும் தான் துணை இருக்குமா, கதமே கோகமிஷ்யதி. எப்படி ஒத்தனா எப்படா போனி, இந்த வழியில போனான்னா இந்த சூழ தெய்வங்கள்லாம் துணை வருமே, அந்த வழியில போனான்னா ஒத்தனா போனோம் உத வாங்கிட்டு போகணும். அவிஷ்ணா ஓய்ச்சல் இல்லை, அவி அனாலம்பம் எங்கேயாவது கொஞ்சம் அப்படி பிடிச்சி நிக்கலான்னா விடமாட்டான். அபாதேயம் அபாதேயம் அப்படின்னா கட்டு சோறாவது உண்டா இங்க வழியில, இவ்வளோ பசிதாகத்துக்கு பசிதாகமே இல்லாத இருக்கிற அச்சுராத மார்க்கம் எங்க, ஒரே பசியும் தாகமும் கொளுத்துமே அது அந்த வழி எங்க யமலோகத்துக்குன்னார். அது அபாதேயம் அதேசிகம், அதான் இதான் நல்ல வார்த்தை அதேசிகம் அப்படின்னு. என்ன இங்க இங்க இவ்வளோ ஆச்சாரியால் இருந்தா இத்தனை பேர் சொன்னதை கேட்கல, அப்புறம் அந்த வழியில போச்சு ஐயோ இந்த பாடு இந்த உத வாங்குறோமே, யாராவது ஒருத்தர் இங்க வந்து நமக்கு பெருமாள் பேரை சொல்லி ஒரு சரணாதி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைச்சா தேவையிலையே அப்படின்னு ஏங்கினா கிடைப்பாளா அப்படின்னு. அது தேசிகம், அங்க தேசிகனும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, ரெஸ்ட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் மேல உதைக்கும் குறைச்சல் கிடையாதுன்னு. தமக்காந்த அறமத்வானம் கதமே கோகமிஷதி என்று மகர்ஷிகள் நெஞ்சாரல் படும் வழிகள் காண வேண்டா. இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறா ரிஷிகள்லாம், நல்ல வார்த்தை சொல்லி கொடுத்தோமே இந்த போய் கேட்க மாட்டேங்கிறானே, யமன் வந்து விழுந்துட்டு போவானேன்னு அவளாம் கஷ்டப்பட்டுக்கிறாளாம். அதுபோல தேசிகன் கஷ்டப்பட்டுக்கிறார், எதுக்கு நமக்கு தப்பான வழி, எதுக்கு நம்ம ஆச்சாரியால் போனால் நல்ல வழி இருக்கு. முன்னடி பார்த்து முயலுதலாலவர் சாயை அனுப்பின் அடி பார்த்து நடந்து பெரும் பதமேருவமே. எதுக்கு சொன்னேன், இப்படி நம்ம இந்த ஆச்சாரியால் இப்போ நம்ம ஆச்சாரிய பரம்பரைய அனுசந்தானம் பண்றவாள்னா அவ்வளவு சாந்தமா பரதத்துவம் பெருமாள் உபாயம் சரணாகதி வாசிக்கிறதுக்கு நம்ம ஆச்சாரியால் கிரந்தம் தேசிகம் கிரந்தம் இருக்கு, பாஷிகார் கிரந்தம் இருக்கு, ஆலமந்தாசி சூக்திகள் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நாதமுனிகள் நமக்கு கொடுத்த அருளி செயல் இருக்கு. இதுவே சமுத்திரம் போல இருக்கு, இதை அமைதியா வாசிச்சுட்டு இருந்தா இதுவே பெரிய தொந்தரவு இல்லாத நல்ல ஆச்சரியமான ஜீவனத்தை தானே கொடுத்துரும். இதுக்காக இதுக்கு ஒரு ராஜா வேண்டாம், இப்போ நம்ம காப்பாத்துறதுக்கு ஒரு ராஜா வேண்டாம், ஒரு சேனை வேண்டாம். இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிற ஆச்சாரியாரிடத்திலே பக்தியும் ஆச்சாரியால் காட்டி கொடுத்த ஆழ்வார்கள் காட்டி கொடுத்த பிரபந்தங்கள்ல இதை சேவிச்சுட்டு இருந்தா இதனாலே வரக்கூடிய க்ஷேமம் எத்தாலையும் கிடைக்காது என்று ரொம்ப சாந்தமா இருந்துட்டு வந்தா. அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் உபனிஷத் பாஷ்யக்காரரை பார்த்தோம் போன வாரம், ஒரு திருட்டாந்தம் கூட சொன்னேன், உபனிஷத் பாஷ்யக்காரர் அப்படி புஸ்தகம் சேவிச்சுருக்கார், ரொம்ப அப்படியே பூரிச்சு போய் சேவிச்சுருக்கார். தொட்டையாச்சார் வந்தார் அவரை சேவிக்கிறதுக்கு, கொஞ்சம் பெரியவர் அவர், தொட்டையாச்சார் ரங்கராமானுஜ சுவாமியோட கொஞ்சம் பெரியவர். தொட்டையாச்சார் வந்தார், அவர் வந்ததை கூட பார்க்கல, புஸ்தகம் பார்த்துட்டு இருந்தார். என்ன இப்படி பரமானந்தத்திலே மூழ்கி இருக்கு, ஒரே மதுரசாஸ்வாதமா இருக்கு அப்படின்னார் அவர். ஆஹா ஏழிதா சுவாமி, தேவர் போல மகான்கள் எல்லாம் வந்து தேனிலையில தேனியெல்லாம் விரட்டி ஓட்டியாச்சு, வெறும் தேன் மாத்திரம் சுட்டின் இருக்கு, நான் சேவிச்சுட்டு இருக்கேன். துடையாச்சார் சுவாமி தேசிகனிடத்துல ரொம்ப ஈடுபாடு, தேசிகனை பத்தி கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார், தேசிகனுடைய சரித்திரத்தையே சாதிச்சிருக்கார் வைபவ பிரகாசிகின்னு. தேசிகனுடையான சரதூஷணிக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார், சோழசிம்மபுரத்துல எழுந்துள்ள இருந்தவர். இதே போல நம் ஆச்சாரிய பரம்பரையிலே நமக்கு அனுசந்தானம் பண்ண முடியாதபடியா இருந்தாலும் பெரிய நிறைய மகான்கள் இந்த கிளை பரம்பரைகளிலே பெரிய பெரிய ஆச்சாரியாலாம் இருந்திருக்கா. ரொம்ப ஆச்சரியமான சுரபுரம் வெங்கடாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மகானை பத்தி சொல்லச்சே பிரகிருதம் ஆண்டவன் ஒரு வாட்டி சாதிச்சாச்சு. ஒரு ஒரு காலில் துவைத்தம் அப்படின்னு எழுதி வச்சு செருப்பு போட்டு போறான். இன்னொரு காலில் அத்வைதம் அப்படின்னு எழுதி போட்டு செருப்பு போட்டு போறான். அதுபோல செருப்புல துவைத்தம் அத்வைதம்னு அதை எழுதி வச்சுன்னு அது மேலே நடந்துன்னு டொக்கு டொக்குன்னு ராஜசபைக்கு வருவாராம் அவர் அப்படின்னு சொல்லுவா. அதுபோல ராஜசபையில ராஜாவுக்கு எதிராக அதுபோல ஒரு காலில் துவைதம் அத்வைதம் செருப்பு எழுதி வச்சுட்டு மெதிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு அவ்வளோ. ஏன்னா அவ்வளோ வாதத்திலே கட்டிக்காரா அதுக்காக சொன்னேன். ஆச்சாரியாருடைய கிரந்தத்தை வாசிக்கிறதுனாலே அவள்லாம் மற்ற சித்தாந்தத்தை தெரியாதவான்னு கிடையாது. எல்லாம் யார் என்ன சித்தாந்திகளாக வந்தாலும் அவளையெல்லாம் வாதம்னு வந்தா ஜெயிச்சுட்டு இருந்தா தங்களுடைய அனுஷ்டானத்தோடு எழுந்தொழிருந்தா. அப்படி எழுந்தொழிருந்த மகான்களில் உபனிஷத் பாஷிகாரரை போல உபனிஷத் பாஷிகாருடைய அடுத்த அவருடைய சிஷ்யரான ரங்கநாத சுவாமியை பார்த்தோம். இவர் ஸ்ரீரங்கத்திலே அவதரிச்சவர்னு பார்த்தோம். இந்த ரங்கநாத சுவாமியினுடைய சிஷ்யர் தான் பெரிய பரகால சுவாமின்னு அவர் 4000க்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பரகால மடத்தில் 21 பட்டத்தில் எழுந்தவர். அவர் ரொம்ப பிரசித்தர். அவர் பெரிய பரகால சுவாமின் தான் ரொம்ப விசேஷமாக ரொம்ப பிரசித்தர். இப்போ 4000க்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவர். அதுபோல இந்த ரங்கநாத சுவாமிக்கு இன்னும் ரொம்ப விசேஷமான சிஷ்யாள்லாம் உண்டு. வேதாந்த ராமானுஜ சுவாமின்னு இன்னொரு சிஷ்யாள் உண்டு. வேதாந்த ராமானுஜ சுவாமி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் நாம் இப்போ திருக்குடந்த ஆண்டவனை சேவிக்கிறோம். பேரந்தூர் ஆண்டவனை சேவிக்கிறோம். அதே போல வழுத்தூர் ஆண்டவனை சேவிக்கிறோம் என்று இதே போல வேதாந்த ராமானுஜ சுவாமி மகாதேசிகன் என்ற ஆச்சாரியால் முன்னாலேயும் இருந்திருக்கா. அதில் இந்த ரங்கநாத சுவாமி என்று சொல்கிறோமே இப்போ உபனிஷத் பாஷிகாருடைய சிஷ்யர் சொல்கிறோமே அவருடைய ரங்கநாத சுவாமியினுடைய சிஷ்யர் அவ வேதாந்த ராமானுஜ சுவாமின்னு அவர் ஒரு மகான் எழுந்துள்ளிருந்தார். அவருக்கு சிஷ்யர் ஒருத்தர் மன்னார் சுவாமின்னு எழுந்துள்ளிருந்தார். எல்லாம் சன்னியாசிகள் தான். அந்த சன்னியாசிகளை மன்னார் சுவாமி என்பவர் அவரும் ஒரு ஸ்ரீஜெயந்தி நிர்ணயம் சாதிச்சிருக்கார். உபனிஷத் பாஷிகார் சாதிச்சதை அனுசரித்து அவரும் ஸ்ரீஜெயந்தி நிர்ணயம்னு சாதித்தார். ஸ்ரீஜெயந்தி நிர்ணயம்ன்றது அடிக்கடி சம்பிரதாயத்திலே சாதிக்க வேண்டிய விஷயமா போச்சு. அது போன வாரமே சொன்னேன். ஸ்ரீஜெயந்தியும் ஸ்ரீஜெயந்தியும் ராமநவமியும் அது பூர்ண உபவாச தினம். அதே போல் நரசிம்ம ஜெயந்தியும் உபவாச தினம்தான். ஆனால் உற்சவம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு அகோபில் மடத்திலே ஒரு அனுஷ்டானம் வந்தது. அது இது என்ன அனுஷ்டானம் இப்படி வந்துடுது, இது உபவாச தினமாச்சே, அந்த உபவாச தினத்திலே சாப்பிடுவதா என்று ஒரு அபிப்பிராயத்தினாலே அதை தெளிவிப்பதற்காக ஸ்மிருதிகளிலிருந்து எடுத்து தர்மசாஸ்திரங்களிலிருந்து அதே போல ஆகமங்களிலிருந்து எடுத்து அதை நிர்ணயம் பண்ணி சொல்கிறது அப்பப்போ தேவையாக இருந்தது. அதனால் அதில் மன்னார் சுவாமியை கொண்டு இந்த ரங்கநாத சுவாமி தான் இப்போ நாம் சொல்கிறோம். இந்த ரங்கநாத சுவாமி தான் மன்னார் சுவாமியினிடத்தில் மன்னார் சுவாமி பிரபல தர்மசாஸ்திரஜராக இருக்கார். நிறைய ஆகமங்கள்லாம் நல்லா சேவிச்சுடா இருக்கார். ரொம்ப பிரமா புத்திசாலியாக இருக்கார். அதில் அவசியம் அந்த எழுத வேண்டியது என்பது அது ரொம்ப அவசியமாக இருந்தது. அதனால் எழுதுவதிலும் ரொம்ப சமர்த்தராக இருக்கார் என்பதனால அந்த மன்னார் சுவாமியை கொண்டு ஸ்ரீஜெயந்தி நிர்ணயம் என்று இன்னொரு ஸ்ரீஜெயந்தி நிர்ணயத்தை அப்போ பண்ணி வச்சார் இந்த ரங்கநாத சுவாமி. ஏற்கனவே முன்னே சொல்லியிருக்கேன், ரங்கநாத சுவாமியினுடைய ஆச்சாரியரான உபனிஷத் பாஷ்யகாரருமே ஸ்ரீஜெயந்தி நிர்ணயம்னு சாதிச்சிருக்கார். அந்த ஸ்ரீஜெயந்தி நிர்ணயத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்களுக்கு மேற்கொண்டு சில சங்கைகள்லாம் வந்தது. அது சில பேர் அதை மறுத்து சில வாக்கியங்கள்லாம் எழுதி வச்சா. அதனால் அதுக்கு மேற்கொண்டு எழுத வேண்டியிருந்ததுனால தன்னுடைய ஆச்சாரியரான ரங்கராமானுஜ சுவாமியினுடைய ஸ்ரீஜெயந்தி நிர்ணயத்துக்கு அதுக்கு மேற்கொண்டு அதை பரிபாலிக்கிறா போல நம்முடைய சிஷ்யருக்கு சிஷ்யராக இந்த மன்னார் சுவாமியை கொண்டு ஸ்ரீஜெயந்தி நிர்ணயம் பண்ணி வச்சார் இந்த ரங்கநாத சுவாமி என்று இப்படி சொல்லுவார். அதே போல் இவருடைய சிஷ்யரான பெரியவர்கால சுவாமி 4000க்கும் வியாக்கியானம் பண்ணினார். அது 4000க்கு வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னா 4000க்கும் பூர்வத்திலே ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் பண்ணி வச்சார் பெரியவாச்சான் பிள்ளை. அவர் ஒருத்தர் தான் பழைய ஆச்சார்களிலே 4000க்கும் வியாக்கியானம் பண்ணினதாக அச்சேரி வந்திருக்கு. அதிலும் கூட பெரியாழ்வார் திருமொழியெல்லாம் கொஞ்சம் தொலைஞ்சு போயிடுத்து. தொலைஞ்சு போன பாகத்துக்கு மாத்திரம் மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பெரியாழ்வார் திருமொழியில். ஆனால் இருந்தாலும் அதுவும் இப்போ மொத்தத்திலே பெரியவாச்சான் பிள்ளை 4000 வியாக்கியானம் பண்ணவர் என்றுதான பெயர் உண்டு. அதனாலே அவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி என்று பொதுவாக சம்பிரதாயத்திலே ஒரு பெயரும் உண்டு. அதே போல ஆனால் அவர் பெரியவாச்சான் பிள்ளை சாதிச்சதுலாம் அது நம்பிள்ளை சாதிச்சதாக தான் இருக்கும். நம்பிள்ளையினுடையதான வழிதான் அது. நம்பிள்ளையினுடைய வழியில் சில விஷயங்கள்லாம் அவர் அவர் உபன்யாசம் பண்ணும்போது காலக்ஷேமம் சாதிக்கும்போது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஈடுபட்டு கொஞ்சத்துக்கு அதிகமாகவே சொல்லிவிடுவார். அது கொஞ்சத்துக்கு அதிகமாக சொல்லுவார் அப்படின்னா அந்த சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ சாஸ்திரத்துக்கு மேற்பட்டு கூட கொஞ்சம் ஈடுபட்டு சொல்லிவிடுவார். அதுபோல அவர் சொல்லுவார் என்பது எதனால் தெரிகிறது அப்படின்னா அவர் சொன்னார்னு சொல்லி முதல்ல வியாக்கியானம் பண்ணி வச்சார் வடக்கு திருவீதி பிள்ளை திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணார். அது 1.5 லட்சம் படின்னு சொல்கிறது. அதை அவர் சொன்னது தான். அதை கொண்டு போய் அவர் இடத்துல காட்டா நம்மளே பயந்து போயிட்டார். இது என்ன இப்படிலாம் எழுதி வச்சா பிற்காலத்திலே ரொம்ப குழப்பம் வரும், ஏதோ சில அம்சங்களினாலே சில அதிவாதமாக சில வார்த்தைகள்லாம் சொல்லினா அந்த அதிகப்படி வார்த்தையெல்லாம் எழுதி வச்சா என்ன அர்த்தம், அதனால் இது வேண்டாம்னு சொல்லி அதை எடுத்து அதை அழிச்சு விட்டார்ப்போம். இது வடக்கு திருவீதி போல திருவீதி பிள்ளை போலேயே இன்னொருத்தர் நடுவில் திருவீதி பிள்ளைன்னு ஒருத்தர் அவரும் எழுதி வச்சார் நம்பிள்ளை சொன்னார்னு சொல்லி இதே போல திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணினார். அதையும் கொண்டு போய் பார்த்தார், அதையும் வாங்கி பயந்து போயிட்டார் நம்பிள்ளை. ஐயோ இது இதுவும் கூடாதுன்னு சொல்லி அதை நெருப்புக்கு போட்டுவிட்டார். அது எதுக்காகனா அது நம்பிள்ளையினுடைய சீசூக்திகள் சுவாரஸ்யத்துக்காக அந்த குண அனுபவங்களில் ஈடுபடச்சே கொஞ்சம் சாஸ்திரத்தையும் அதிகமாக சாஸ்திரத்துக்கும் மேலாகவும் சில வார்த்தைகள் ரசத்துக்காக சொல்லி வச்சா அதை பிடிச்சுண்டு தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் பின்னாடி ரொம்ப வித்தியாசங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. அதுதான் முக்கியம், அதுதான் சூக்ஷ்மம். அதை புரிஞ்சிக்காத தென்னாச்சாரியால என்ன சொல்லுவா, தேசிகன்தான் எல்லாத்தையும் சொந்தமாக அவரே கல்பிச்சு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவா. நாம் தேசிய சரித்திரத்தில் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பயப்படும்படியானதான பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்தியை பயப்படும்படியாக ஒரு கதையும் கிடையாது. நம்பிள்ளை கதையில தான் நம்பிள்ளை சொன்னதா, ஐயோ இது என்ன யானை வெங்கலக்கடையில பூந்தா போல ஏகமாக கிடக்கிறதே இவ்வளவு கூடாதுன்னு நம்பிள்ளை வார்த்தையே நம்பிள்ளை நெருப்புல போட்டார்னு இருக்கு. அவா கதையில தான் எழுதி வச்சிருக்கா, நம்ம கதையில அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேசிகன் சாதிச்சார்னா அப்படியே கல்வெட்டு மாதிரி இருக்கும். இது நான் சொன்னது எதுவாக இருந்தாலும் பூர்வாச்சாரியர்களுடைய திருவாக்களை வந்தது தான். தருக்க பாண்டியத்தினாலே எதையும் சாதிக்க வல்லோமா இருக்க செய்தே இறைநாம் பிரமாண சரணராய் போகிறது. அப்புள்ளாருடையனே கிளியை பழக்கி வைக்குமா போலே பழக்கி வைக்க அவர் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசுவித்த பாசுரங்கள் அப்படித்தான் தேசியம். ஒரு வார்த்தை சொன்னாலும் இது ஆச்சாரியன் சொன்னது தான் சத்தியம் பண்ணி தான் எழுதுவார். அப்படி இருக்க நம்ம சம்பிரதாயத்தில் அதிகப்படியான வார்த்தைகள் பூர்வாச்சாரியர்களை மீறி சொல்கிற வார்த்தைகள்லாம் கிடையாது. இதே நம்ம சென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே உண்டுன்றது அவா கதையிலே தெரிகிறது. அதையே பின்பற்றி கொண்டு அதிகமாக பேசினதையே பின்பற்றி கொண்டு சரணாகிரியை நாமோ பண்ணுறது, சரணாகிரியெல்லாம் கூட பெருமாள் பண்ணி வைக்க வேண்டியது. பெருமாள் இடத்துலேயே போய் நீ சரணம், நான் உன்னை சரணமாக பற்றினேன் என்று நாம் என்ன சொல்ல முடியும். அவன் தான் நம்மளை திருவடியில் சேர்த்துக்கணும், அவனே திருவடியில் சேர்த்துக்க வேண்டியிருக்க. நாம் போய் சரணாகதி பண்ணணும்னா பெருமாள் நம்மளை இவ்வளவு நாள் அலட்சியப்படுத்தினர், உதாசீனப்படுத்தினர். நம்ம பெருமாள் இவ்வளவு நாள் நமக்கு பெருமாளுக்கு நம்மளை தெரியக்கூட இல்லை போல இருக்கு, காப்பாற்றணும்னு அப்படின்னு குறை சொல்கிறா போல இருக்குது என்றெல்லாம் நினச்சுன்னுட்டா அதனால் சரணாகதி பண்ணுறதில்லை. நம்ம சம்பிரதாயத்திலே சரணாகதியே உபாயம். இப்படி இந்த சரணாகதியே உபாயம்னு எழுந்துள்ளிருந்த ஆச்சாரியால் இந்த நம்ம இந்த இப்பொழுது உள்ள நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் இதே போல இந்த உபனிஷத் பாஷிகாரப்பரும் ரங்கநாத சுவாமியை பார்த்தோம், ரங்கநாத சுவாமியும் பெரியவர்கால சுவாமியை பார்த்தோமோ இல்லையோ, அந்த பெரியவர்கால சுவாமி நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே வரல, பரகாலம் எடுத்த ஆச்சாரிய பரம்பரையில தான் வரார். அவர் 4000 ஏன் வியாக்கியானம் பண்ணார்னா இந்த நம்பிள்ளை சாதித்த அர்த்தங்கள்லாம் ரொம்ப கரை கடந்த அர்த்தமாக இருக்குது. இந்த கரை கடந்த அர்த்தத்தினால தான் குழப்பம் வருது. கரை கடந்த அர்த்தத்தெல்லாம் கொஞ்சம் கரைப்படுத்தணும், அதை கொஞ்சம் குறைக்கணும், அதை என்ற ஒரு கரைக்குள்ளே அடக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தினால நம்ம ஆச்சாரியால் நமக்கு வியாக்கியானமாக புஸ்தகமாக எழுதி வைக்கலன்னாலும் காலக்ஷேபமாக சாதிச்சது உண்டோ இல்லையோ, அதனாலே தேசிகனுமே 4000த்துக்கும் வியாக்கியானமும் 12000 காலக்ஷேபமும் சாதிச்சுட்டு இல்லையோ, அதனால 4000 கருத்து எந்த சுவாமி தேசிகனுடையதான திவ்ய பிரபந்த வியாக்கியானம் அது. அந்த புஸ்தகம் தான் கிடைக்க மாட்டேங்கிறது, எங்கேயோ போய் பதுங்கிட்டு கொடுத்து அது வெளியில கிடைக்க மாட்டேங்கிறது, நிகம பரிமளம்னு அந்த அதுக்கு பெயர் அது. அதனால அதை அனுசரிச்சு ஆச்சாரியால் சொல்லி கொடுத்த அர்த்தங்கள் உண்டு, ஓலையில இல்லைன்னாலும் அனுசரிச்சு உண்டு. அதை பட்டோலப்படுத்தணுன்ற அபிப்பிராயத்தினாலே அது தேசிகன் திருவுள்ளமாக, அது பிள்ளான் திருவுள்ளமாக, பாஷிகார சாதிச்சுதான அர்த்தங்கள் அப்படியே செவிமடுத்து வந்து ஓரான் வழி பரம்பரையாக வந்தது. அந்த சுவாமி பெரிய பிரகால சுவாமி 21ஆம் பட்ட சுவாமி 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்ணினார். அது எப்படி இப்போ உபனிஷத் பாஷ்யக்காரரை பற்றி சொல்லச்சே, உபனிஷத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணினார் என்று நாம் சொல்கிறோமே, நமக்கு தேவையானதான எல்லா திரிமதத்தாலும் ஆதரிக்கக்கூடியதான உபனிஷத்துக்களுக்கெல்லாம் ஸ்பஷ்டமாக வியாக்கியானம் பண்ணினார்னு சொல்கிறா போல, இந்த சுவாமி உபனிஷத் பாஷ்யக்காரர் சம்ஸ்கிருதத்திலேயே வியாக்கியானம் பண்ணினார் திருவாய்மொழிக்கு. பெரியவர் கால சுவாமி மொத்தத்தையும் மணிப்பிரவாளமாகவே பெரியவாச்சான் பிள்ளை மாதிரியே இவரும் 4000த்துக்கும் வியாக்கியானம் பண்ணினார். அதுவும் கூட இப்போ 4000 பூர்ணமாக கிடைக்கல, 4000த்துக்கு வியாக்கியானம் பண்ணினார், ஆனால் இருந்தாலும் சில சில பாகங்கள்லாம் கிடைச்சுன்னு இருக்கு. இது இப்படி இந்த சம்பிரதாயத்தில் பெரியவர் கால சுவாமி என்று நாம் இப்போ சேர்த்து அன்வைக்கிறது அவர் பிரகால மடத்தை சேர்ந்தவர். ஆனால் நாம் அனுசந்திக்கக்கூடிய ரகசிய பரம்பரையில் வரைச்சே இதுக்கு முன்னால் பார்த்தோமே, பஞ்சபத பஞ்சந்தா தேசிகனுடைய சிஷ்யரான வாசி அனந்தாச்சாரியர் என்கிறவர், அவருடைய குமாரர் அவர் ராமானுஜாச்சாரன்னு பேர், அவர் தான் நம்ம ரகசிய பரம்பரையில் அடுத்த ஆச்சாரியன். என்ன விசேஷம்னா, இதில் பார்த்தாள்னா இது வரைக்கும் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் நிறைய பேர் அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை என்று இவாளே ஆச்சாரியாளாக இருந்திருக்கா. இது என்ன சுவாமி இதுன்னா, அது உபனிஷத்து என்ன கட்டளை வச்சுதோ அதே கட்டளையை பரிபாலிச்சுன்னு வந்தா அதனால வந்தது. உபனிஷத்து என்ன சொல்லிது, அது ஆச்சாரிய குலாத்து வேதமதி தேதா விதானம் குரோஹோ கர்மாதிசேஷேண பரிதமாதிசமாவிரத்திய குடும்பே சௌதேசே சுவாத்தியாயமதியானோ தார்மிகான் விதத்து அஹிம்சன் சர்வபூதான் யன்யத்ர தீர்த்தேபியா சகல்வேமர்த்தையன்ன யாவதா யுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்களிடத்துலேயே அத்தியனம் பண்ணு காலக்ஷேபம் பண்ணணும். அப்புறம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு நல்ல சத்புத்திரர்களை உண்டாக்கணும். தார்மிகான் விதத்து அப்படின்னு அந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம போலயே அதான் அதிகாரிகளாக அத்தியனம் பண்ணுவாளா காலக்ஷேபம் பண்ணுவாளா சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறவாளா உருவாக்கணும். இதுதான் கடமை. இந்த கடமையை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னேன்னா அது ஸ்வதர்மத்தை விட்டது, அதனால ஸ்வதர்மத்தை விட்ட பாபத்தினாலே மோட்சம் கூட கிடைக்காதுன்னு. ஆனால் அந்த விஷயத்தை சொல்லச்சு பக்தி யோகிக்கு சொல்கிறது, அது பக்தி யோகியாக இருக்கிறவன் குழந்தை தான் நல்ல சத்புத்திரர்களை உண்டாக்கினால் அந்த குழந்தைகளையும் நல்ல வழியிலே காட்டாமல் அவளெல்லாம் தத்தாரி பசங்களாக சுத்த விட்டுட்டு தான் மாத்திரம் வைதிகமாக இருந்துட்டு வைதிக வேஷத்தோடே வாழ்ந்துட்டு அப்புறம் நானும் பக்தி யோகியாக இருக்கேன்னு சொன்னேன்னா அவனுக்கு பக்தி யோகம் சிதிக்காது. ஏன்னா தன் சந்ததியை வீணடிச்சத பாவமானது அவருக்கு அந்த பக்தி யோகம் கைகூடாமல் பண்ணிவிடும். எந்த பாவமும் இல்லாமல் இருந்தால் தானே பக்தி யோகம் வரும். அது சந்ததியை கெடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் அப்போ அவருக்கு அவர்கிட்ட அது அந்த பிள்ளை அதுக்கு அடுத்த பிள்ளை அதுக்கு அடுத்த பிள்ளை இப்படி பிள்ளைக்கு பிள்ளையாக கெட்டு மொத்தத்தையும் பரம்பரையே கெட்டால் அது மேலே இருக்கிற பித்திருக்களுக்கெல்லாம் எவ்வளோ துக்கமாக இருக்கும் இல்லையா. அதனாலே அந்த பாவமானது சும்மா விடாது. அதனால தான் ஆச்சாரியாளில் பல பேரை பார்க்குறோம், அவள் குழந்தைகளையே ஆச்சாரியாளாக உருவாக்கியிருக்கா. ஆச்சாரியாளாக உருவாக்கினான்னா இவன் அடுத்த ஆச்சாரியனாக வரணும் அப்படின்ற ஆசையினாலே பண்ணினான்னு இல்லை, தனக்குள்ள யோகியதையெல்லாம் குழந்தைக்கும் வரணும். நாம் கற்றுக்கொண்டது ஏதோ தப்பான வழி அப்படின்னு இருக்கக்கூடாது. அது இந்த காலத்தில் ரொம்ப இருக்குது. நாம் தான் ஏதோ இருந்துட்டோம், ஏதோ நம்ம பெரியவா போன வழியில் வந்துட்டோம், அது நம்மளால் மாற்றிக்க முடியல. இருந்தாலும் எதுக்கு நம்ம குழந்தைகள்லாம் என்னத்துக்கு இப்படியே சிரமப்படணும், என்னமோ நாம் இவ்வளோ நாள் வந்த வழி ஏதோ சுமாரான சரியான வழி தானே வழி, அவ்வளோ ஒன்றும் சரியான வழி கிடையாது. இது என்னத்துக்கு இந்த மாதிரியான கொஞ்சம் அவ்வளவு சரியில்லாத வழியில் என்னத்துக்கு குழந்தைகளெல்லாம் மாட்டி விடணும். அவள்லாம் எல்லாம் இந்த காலத்திலே புத்திசாலிகளாக இருக்கா, அவளே எல்லாம் புத்திசாலிகளாக இருந்துப்பா அப்படின்னெல்லாம் அது வேறு வழியில் கொண்டு போய் விட்டுடுறாது. அதான் ஆண்டாள் சொன்னபோது எல்லை இளங்கிலே பாசுரத்தில் சொல்கிறா, எல்லை இளங்கிலேயே இன்ன முரங்குதியோ சில என்னடையேன் மின் அங்கை மீறு போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாயிருந்தியும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுகா ஒல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. அதான் அந்த உனக்கென்ன வேறுடையை அப்படின்றது தான் இங்கே வார்த்தை. அது உனக்கென்ன வேறுடையா, அது என்ன உனக்கு மட்டும் தனி வழியான்னு கேட்குறாவோ. எல்லாருக்கும் ஒரு நல்ல வழின்னு ஒன்று இருக்குச்சே, அது என்ன உனக்கு மட்டும் தனி வழி அப்படின்னு. அது உனக்கு மட்டும் தனியா தனி வழின்னா பெரியவா வழி வேண்டாம், இது ஏதோ இந்த வழியே போதும் அப்படின்னு ஒரு தனி வழியை ஏற்படுத்தின்றா அது என்ன சரியா அப்படின்னு ஆண்டாள் திருவள்ளம். லட்சம் வருஷமாக பெரியவா பண்ணதெல்லாம் தப்பாக எடுத்து இந்த வருஷம் இப்போ தான் நம்ம புதுசாக ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சுண்டு அப்படி சமுதாயத்தில் கலந்துடுறோம் அப்படின்னா அது என்ன சரியா அப்படின்னு. அதனால் ஆச்சாரியால் பார்க்கச்சே, இப்போ நாம் பார்த்தோம் இல்லையோ அனந்தாச்சாரியருடைய குமார ராமானுஜாச்சாரியர் முன்னிலையிலேருந்தே பார்த்துட்டு வரோம். அப்படிதான் கடிகாசதம் அம்மாள், அவருடைய குமாரர் வரத விஷ்ணுவாச்சாரியர், அவருடைய குமாரர் மகாதயாதீஷர், அவருடைய தம்பி குமாரர் அகோபிலாச்சாரியர், இப்படி வரிசையாக பார்த்தோம்னா எல்லாரும் அநேகமாக இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியாலெல்லாம் அப்படி நினச்சி ரொம்ப இதுக்காகவே ஒரு வாட்டி சிறதாக சேவிக்கணும். குழந்தைகளை வீணடிக்காமல் நம்ம குழந்தைகளும் நாம போன நல்ல வழியில் அவளும் வரணும் அப்படின்னு இது இந்த நினைப்பு குறைஞ்சதுனால தான் இன்றைக்கி வைஷ்ணவம் சிரமப்படுறது. இந்த நினைப்பு இல்லாது இப்போ மாறி போச்சு. நிறைய பேர் இடத்துல பார்க்குறோம், நாம் தான் ஏதோ பெரியவாள் ஏதோ ஒரு வழியை காட்டிவிட்டா அதே வழியில் போயின்னு இருக்கோம். நம்ம பசங்க என்னத்துக்கு சிரமப்படணும் அப்படின்னு நினைக்கிறான். அது குருநதாத்து ஜனனீனதாசியாத்து தெய்வம் நதாத்து சமய சமயத்த மிருத்தியம் அப்படின்னு. இதை பாகவதத்தில் வரைச்சே சொன்னார், வாஸ்தவத்தில் பிதாநதாத்து ஜனனீனசாசியாத்து அப்படின்னு. அம்மா அப்பா அப்பா கிடையாது, அம்மா அம்மா கிடையாது. குருநதாத்து தெய்வம் நதாத்து, ஆச்சாரியன் ஆச்சாரியன் கிடையாது, தெய்வமும் தெய்வம் கிடையாது. யார் எந்த அம்மாவோ எந்த அப்பாவோ எந்த ஆச்சாரியனோ எந்த தெய்வமோ, இந்த பிள்ளையானவன் இதோ மூச்சு போச்சுன்னா இது ஜென்மாந்திரம்ன்றது உண்டோ இல்லையோ? எப்படியும் ஒரு 1000 வருஷம் இருப்பாளா, 1000000 வருஷம் இருப்பாளா? இருக்கிறவன் மூச்சுன்னு ஒரு நாள் போச்சுன்னா அவன் அள்ளிண்டு போகிறதுக்கு ஒரு யமன் கையில போய் விழறதுக்குன்னு வழி வகுத்து இதுக்காகவே குழந்தைய வளர்த்தா, அப்போ அவளை வந்து என்ன அம்மானு சொல்கிறதா, அப்பான்னு சொல்கிறதா, ஆச்சாரியன்னு சொல்கிறதா, தெய்வம்னு சொல்கிறதா என்று கேட்குறார். யார் சுகபிரமரிஷி கேட்குறார், பிதானசியாத்து ஜனனீனசாசியாத்து குருர்னசியாத்து தெய்வம் நது. ஆச்சாரியனும் ஆச்சாரியன் கிடையாது. ஆச்சாரியன்னு நான் ஒன்று சொல்லித்தரேன்னு சொல்லி பெருமாள், ஒரு ஜீவனுக்கு ரெண்டு வழி தானே, ஒன்று பெருமாளுடைய திருவடி இல்லைன்னா யமனுடைய வாய். இது எது வேணும்னு பார்த்தா பெருமாள் திருவடியை காட்டித்தராமல் யமனுடைய வாயை காட்டித்தரவாளாக இருந்தால் அம்மாவாக இருந்தாருன்னா அப்பாவாக இருந்தாருன்னு ஆச்சாரியனாக இருந்தாருன்னா எல்லாம் மட்டம்தான் அப்படின்னு விட்டார். அதனால் அதான் அது அதுக்காக தான் இந்த ஆச்சாரியாள் என்பவாள் தங்களுடைய குழந்தைகளையும் பரிபூர்ண யோகியத்தையனுடைய உண்டாக்கி வச்சதுனால அடுத்து அவள் குழந்தைகளாக இருந்த அவளும் அவளுடைய பெருமையினாலே சிஷியால் அவளை ஆசிரியிச்சு அவள் ஆச்சாரியால் ஆகிறா. அந்த மாதிரி ஆச்சாரியால் ஆகினவாள்லேயே இப்படியே பார்க்குறோம், அப்பா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு பார்த்துட்டே வரும். இப்படி பார்த்துட்டே வந்துச்சு. இப்போது இப்போ நான் ரங்கநாத சுவாமியை பற்றி பார்த்தோம், உபனிஷத் பாஷிகாருடைய சிஷியனான ரங்கநாத சுவாமி. அதே சமயத்தில் இந்த பக்கத்தில் ரகசிய பரம்பரையில் அனந்தாச்சாரியருடைய குமாரரான ராமானுஜாச்சாரியரை பார்க்குறோம். ஆச்சாரியரா ராமானுஜாச்சாரியருக்கும் அதே அவருடைய தாயாதி பிள்ள அவர் ஒருத்தர், அவர் வெங்கடேஷ ஆச்சாரியர் என்கிறவன், அவர் தான் ரகசிய பரம்பரையில் அடுத்த ஆச்சாரியர். இப்போது இவர் ரெண்டு திருநாமத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப திருநாமங்கள்லாம் சொல்லி சொல்லி குழப்பினா புரியாமல் போயிடும். தேசிகன்னா தேசிகனை பற்றியே சொல்லிட்டு இருந்தா புரியுது, நிறைய திருநாமங்களை சொல்லச்சே குழம்பி போயிடுமோ இல்லையோ. இந்த வெங்கடேஷாச்சாரியர் என்கிறவர் நமக்கு ரகசிய பரம்பரையிலே வந்தார், வாத்ய குலத்தை சேர்ந்தவர். இதே சமயம் அந்த உபனிஷத் பாஷ்யக்காரருடைய சிஷ்யரான ரங்கநாத சுவாமின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ரங்கநாத சுவாமியினிடத்துல இந்த ரங்கநாத சுவாமியினிடத்திலேயும் அதை கவனிக்கணும், ரங்கநாத சுவாமியிடத்திலையும் இந்த வெங்கடேஷாச்சாரிய சுவாமியிடத்திலையும் ஒரு வசந்த மகான் ஒருத்தர் வீரராகவாச்சாரியர்னு வந்து ஆசிரியச்சார். இவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். இந்த வீரராகவாச்சாருக்கிட்ட இருந்து திருப்பியும் இந்த ரகசிய பரம்பரை பாஷ்ய பரம்பரை எல்லாம் ஒன்னா சேர்றது நமக்கு. இதுக்கப்புறம் அவருடைய குமாரர் அவர் ஸ்ரீரங்கபதி தேசிகர்னு திருநாமம் இருக்கு. அந்த ஸ்ரீரங்கபதி தேசி அவருடைய குமாரர் எதுக்கு சொல்றேன் பாருங்க, திருப்பியும் அவருடைய பிள்ளை எப்படி வாத்சிய அனந்தாச்சாரியருடைய குமாரர் ராமானுஜாச்சாரியர், அப்புறம் அவருடைய தாயாதி குமாரர் வாத்சிய வெங்கடேஷாச்சாரியர் என்று பார்த்தோமே, அதே போல இந்த வெங்கடேஷாச்சாரியருக்கு சிஷ்யராயிருந்தவர் வீரராகவாச்சாரியர்ன்றவர். இந்த வீரராகவாச்சாரியர் ரகசியத்தை வெங்கடேஷாச்சாரியர்கிட்ட கிரகிச்சார். அதே சமயம் ஸ்ரீவாஷியம் கீதா வாஷியத்தெல்லாம் இப்ப முன்ன பார்த்தோமே ரங்கநாத சுவாமின்னு, அவரும் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் தான். அந்த ரங்கநாத சுவாமியினிடத்திலே கிரகிச்சார். அந்த ரங்கநாத சுவாமி உபனிஷத் பாஷிகாருடைய சிஷ்யர். அதனால கொஞ்சம் திருப்பியும் கிளாரிஃபை பண்ணணும்னா, சஷ்டபராங்க சுவாமி ஆறாவது ஜீயர் நமக்கு ஆச்சாரியர், ஆறா அகோபிலமடத்த ஆச்சாரியர் நமக்கு ஆச்சாரியர், அடுத்தது அவருடைய சிஷ்யரான பஞ்சமத பஞ்சன தாத தேசிகன்றவர். அந்த பஞ்சமத பஞ்சன தாத தேசிகனுடைய குமாரர் தான் லக்ஷ்மி குமார் கோட்டிகன்னிகாதான் லக்ஷ்மி குமார தாத்தாச்சார்னு அந்த பரம்பரை. இந்த பஞ்சமத பஞ்சன தாத தேசிகனுடைய சிஷ்யரா இருந்தவர் வாத்சி அனந்தாச்சாரியர்னு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். பெருமாள் கோயில் வாத்சி அனந்தாச்சாரியர்னு திருநாமம் இவருக்கு. இந்த வாத்சி அனந்தாச்சாரியரிடமிருந்து சிஷ்ய பரம்பரை இப்படி ரெண்டா பிரிஞ்சுது. ஒன்று வந்து வாத்சி அனந்தாச்சாரியருடைய குமாரர் ராமானுஜாச்சாரியர், அப்புறம் அவருடைய குமாரர் அடுத்து வெங்கடேஷ் ஆச்சாரியர். அந்த வெங்கடேஷ் ஆச்சாரியர்கிட்ட வீரராகவாச்சாரியர் வந்து சேர்ந்து விட்டார். இதே வீரராகவாச்சாரியர்கிட்ட ஸ்ரீவாஷி பரம்பரையும் வந்து சேர்ந்து கொடுத்து அப்படின்னா, அந்த வாத்சி அனந்தாச்சாரியருடைய சிஷ்யர் உபனிஷத் பாஷிகாரரான ரங்கராமானுஜ சுவாமி, அவருடைய சிஷ்யரான ரங்கநாத சுவாமி, அந்த ரங்கநாத சுவாமியினுடைய சிஷ்யர் இதே வீரராகவாச்சாரியர் தான். இப்போ நாம் அது அந்த ஸ்ரீரங்கம் வீரராகவாச்சாரியர் என்கிற மகானிடத்திலே வந்து இந்த கிரந்த சதுர்த்த சந்திரட்டய பரம்பரையும் சேர்ந்துடுத்துன்னு இது வரைக்கும் பார்த்தோம் தான். இந்த வீரராகவாச்சாரியருடைய ரொம்ப திவ்ய பிரபாவம் பெரிய மகானா ஸ்ரீரங்கத்தில் சுழந்தொழிருந்து தென்னாச்சாரியர்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்ததான இந்த அந்த தேசத்திலே இந்த வீரராகவாச்சாரியர் ரொம்ப விசேஷமாக தேசியனுடைய சம்பிரதாயத்தை இவ சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு பிரபல ஆச்சாரியராக எழுந்தொழிருந்தார். அதான் விசேஷம். அதாவது ஸ்ரீரங்கத்திலே தென்தேசத்திலே நம்ம வடகள சம்பிரதாயம் இல்லவே இல்லைன்னு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் இப்பவும் பார்க்குறோம் ஒரு இடத்துல ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்த சிஷியால் நிறைய பேர் இருக்கா, மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்தா கொஞ்சம் பேர் இருக்கா, இப்படி பார்க்குறோம். அதுபோல் அந்த தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவாழ்ல நிறைய பேர் மனுஷால் நிறைய அவள் எல்லாரும் இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே இருந்துட்டு இருந்தா, அதே போல வடவாச்சாரிய சம்பிரதாயம் எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு சுற்றியே நிறைய பேர் இருந்துட்டு இருந்தா, இங்கேயும் அங்கேயும் அங்கேருந்தும் இங்கே இருப்பா, இங்கேருந்தும் அங்கே இருப்பா, இப்படி இதன் நடுவில் கொடுக்கல் வாங்கல்களும் இருந்துட்டு தான் இருந்துருந்தது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் கொடுக்கல் வாங்கல்கள்லாம் கொடுக்கல் வாங்கல் அதாவது கல்யாண போக்குவரத்துக்கெல்லாம் இருந்துட்டு தான் இருந்தது. இதில் இந்த தென் தேசத்திலே ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய ஆச்சாரியராக இத்தனை பேரையும் பிரமிக்க வைக்கும்படியாக இருந்தவர் அந்த வீரராகவாச்சாரியர் என்கிற மகானவர். அப்போ அந்த வீரராகவாச்சாரியருடைய திருக்குமாரராக ஸ்ரீரங்கபதி தேசிகர் என்ற பெரிய பெரிய மகான் எழுந்திருந்தார். இவா எல்லாரும் இப்படி ஆச்சாரியாள், அதே அப்பா ஆச்சாரியன், அடுத்தது புள்ள ஆச்சாரியர், இது மாதிரியாக எழுந்தொழிருந்தார். இந்த ரங்கபதி தேசிகர் என்கிறதான மகானையும் நாம் விசேஷமாக சேவிச்சுக்கணும். ஏன்னா இவரும் ஸ்ரீரங்கத்திலேயே அநேகமாக எழுந்தொழிருந்தார். இந்த ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தொழிருந்த இவருடைய பெருமையை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, இவரிடத்திலே வந்து ஆசிரியிச்ச அடுத்த ஆச்சாரியர் இருக்கார், அவர் ரங்கநாத சுவாமின்னு பேர். அவர் திருநாராயணபுரத்துலேருந்து வந்து ஸ்ரீரங்கத்தில் இவரை வந்து ஆசிரியிச்சார். மேல்கோட்டையில் அந்த காலம் மேல்கோட்டை ஸ்ரீரங்கம்லாம் ரொம்ப தூரதேசம்னு தான் விவகாரம். திருநாராயணபுரத்திலே பெரிய 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 வசத்தியான பரம்பரையிலே வந்திருந்த ரங்கநாத சுவாமி என்கிற மகான், இந்த ரங்கநாத சுவாமி என்கிற மகான் தான் அடுத்த ஆச்சாரியர் நமக்கு. இந்த சுவாமி தான் அடுத்து நம்ம பிரபலமான ஆச்சாரியரான சாக்ஷாத் சுவாமிக்கு ஆச்சாரியர் இந்த ரங்கநாத சுவாமிங்கிறவர். இந்த திருநாமங்கள்லாம் அதே வரும், ரங்கநாத சுவாமின்னு வரும், அடுத்து ரங்கபதி தேசிகர்னு பார்த்தோம், திருப்பி ரங்கநாத சுவாமின்னு பார்க்குறோம். திருநாமங்கள்லாம் எல்லாம் ரங்கநாதனையும் ஆசிரியிச்சிருக்கிறவா, அதனாலே ரங்கனுடைய திருநாமம் தான் திருப்பி வரும். இப்போ வீரராகவாச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளிருந்தார். ஸ்ரீரங்கத்திலேயே தென்னாச்சாரியர்கள் அத்தனை பேர் அவ்வளோ பிரபலமாக இருக்கிற ஊரில் தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்த வாழ்க்கெல்லாம் ஒரு பெரிய ஆசிரியமாக, ஒரு ரொம்ப பெரிய பலமாக பிரபல ஆச்சாரியராக எழுந்துள்ளிருந்தவர் வீரராகவாச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில். இந்த ஸ்ரீரங்கத்து மகானுடைய திருக்குமாரரான ஸ்ரீ ரங்கபதி தேசிகர்னு பார்த்தோம், அந்த மகானும் ஸ்ரீரங்கத்திலேயே முக்கியமாக இருந்து கொண்டு பிரச்சாரம் பண்ணி கொண்டு அப்போ அப்பொழுது சஞ்சாரங்களும் பண்ணிட்டு இருந்து அப்படி ரொம்ப விசேஷமாக எழுதியிருந்தார். இவருடைய ஒரு ஞானமும் அவருடைய தான ஒரு மேதையும் அதனாலே அவருக்கு ஏற்பட்ட கீர்த்தியும் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான சிஷ்ய சமிருதிகளை எல்லாம் பிரபலமாக இருந்ததுனாலே இவரிடத்திலே ஆசிரியிக்கணும்ன்ற ஆசையினோட அது ரங்கநாத சுவாமி என்கிறவர், அவர் மேல்கோட்டையை சேர்ந்தவர், இவரிடத்திலே வந்து ஆசிரியிச்சார். அது ரங்கநாத சுவாமி. அந்த ரங்கநாத சுவாமி தான் நம்ம சாக்ஷாத் சுவாமியினுடைய ஆச்சாரியன் அவர். அதனால அந்த ரங்கநாத சுவாமியினுடைய ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, ரொம்ப ஆச்சரியம், ஞானம் இருக்கட்டும், ஞானம் எல்லா ஆச்சாரியர்கள் போலேயும் ரொம்ப ஞானி, அதே சமயம் எல்லா ஆச்சாரியாலையும் போலவே அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம்படி இருக்கக்கூடிய ரொம்ப வைராக்கியம் அந்த சுவாமி, அது ரங்கநாத சுவாமி அந்த வைராக்கியம். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, சாக்ஷாத்து அப்படியே பிராச்சீன காலத்து மகர்ஷிகளை சேவிக்கிறா போல இருப்பாராம். சன்னியாசி தான் இந்த சுவாமி, அது பிராச்சீன காலத்து மகர்ஷிகளை சேவிக்கிறா போல இருப்பாராம். அவருடைய சேவையை பார்த்தான்னா எதுலையும் ஒரு பிரபஞ்ச விஷயத்திலே ஒன்றுத்துலேயும் லவலேசத்துலேயும் ஆசை இல்லாம பகவத் அனுபவத்திலே மூழ்கி இருந்தார்னா, அவர் மூழ்கி இருக்கிற காலத்துல அப்படியே நிச்சலமாக யோகீஸ்வரால் எப்படி, இத்தனைக்கும் யோகத்தினாலே இல்லை, யோகத்தினாலே அந்த பெருமையை சொல்லலை, அவர் வெறும் தியானத்தினாலேயே அந்த பகவத் அனுபவத்திலே மூழ்கி இருந்தார்னா, இருக்கிற இடத்துல அப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தார்னா, அசையாமல் இருக்கிறத பார்த்தான்னா, அது மேலே ஏதாவது ஜந்து ஜாட்டங்கள் போனால் வந்தால் கூட தெரியாது அந்த மாதிரி எழுதிருப்பார் அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த சுவாமிக்கு அந்த காலத்தில் பெரிய சுவாமின்னு ஒரு விவகாரம். எதனால் பெரிய சுவாமி அப்படின்னா, ரொம்ப பெரிய சுவாமி அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதனாலே வரக்கூடிய விவகாரம் அது. அதாவது சாதாரணமாக சொல்லச்சே, இவரை சின்ன சுவாமி அவரை பெரிய சுவாமின்னு சொல்கிறது, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் இவர் சின்னவர் அவர் பெரியவர் அப்படின்னு சொல்கிறவா இல்லையா, அந்த மாதிரியாக வந்த பெயர் கிடையாது அது, அப்படி நினச்சிடக்கூடாது. அந்த சுவாமிக்கு எதனாலே பெரிய சுவாமின்னு விவகாரம்னா, அவர் ரொம்ப பெரிய சுவாமி, அவர் மாதிரி ஒரு சுவாமி கிடையாது என்று சொல்லும்படியாக, யாராக இருந்தாலும் அந்த சுவாமியினுடைய ஞானத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் அதுவும் விசேஷமாக அந்த பகவத் அனுபவத்திலே மூழ்கி இருக்குச்சே, ரிஷிகள் போலே தபஸ் பண்ணக்கூடியவா போலே ரொம்ப அச்சஞ்சலமாக எழுந்துள்ளிருந்து அந்த பகவத் அனுபவத்திலேயே தன்னை மறந்து நேரம் போவது தெரியாமல் காலம் தெரியாமல் சுற்றி இருக்கிறதான சூழ்நிலை தெரியாமல் ஜனங்களை கூட தெரிஞ்சுக்க முடியாமல் இந்த மாதிரி எழுந்துள்ளிருந்தார் என்று, இதனால தான் அடுத்த நாம் இப்போ சேவிக்க போகிற சுவாமிக்கு சாக்ஷாத் சுவாமின்னு ரொம்ப விசேஷமான ஆச்சாரியரை சேவிக்க போகிறோம். இவர் அடுத்த வாரம்தான் இவரை பற்றி சொல்லணும். அந்த சாக்ஷா சுவாமி திருக்குடம் தேசிகனுடைய ஆச்சாரியர், ரொம்ப விசேஷமான ஆச்சாரிய பரம்பரையில் ரொம்ப விசேஷமான சில திருநாமங்கள் உண்டுன்னு சொன்னால், அதில் சாக்ஷா சுவாமியினுடைய வைபவம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த சுவாமியை பற்றி அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். இந்த சாக்ஷாத் சுவாமிக்குமே ஏன் சாக்ஷாத் சுவாமின்னு பேர் வந்ததுன்னா, இவர் அது சாக்ஷாத் எப்படி இருக்காருனா, சாக்ஷாத் அவர் ஆச்சாரியன் ரங்கநாத சுவாமி மாதிரியே இருக்காரே இவர் எல்லாத்துலேயும் அப்படிங்கிறதுனாலே சாக்ஷாத் சுவாமின்னு பேர் வந்தது. அந்த சாக்ஷாத் சுவாமின்ற திருநாமத்தை வச்சே சொல்லலாம் அவருடைய ஆச்சாரியன் எப்படி எழுந்தருளியிருந்தார் அப்படின்னு. அதை சொல்வா, சாக்ஷாத் சுவாமியை பற்றி சொல்லச்சே, அவர் நாணல் புதரில் தான் எழுதியிருந்தார். அப்படியே பெருமாளை நினைச்சுண்டு அதே சிந்தனையில ஆனந்தப்பட்டு இருக்கச்சே, தன் உடம்பு மறந்து போய் காலம் மறந்து போய் அப்படி இருக்குச்சே, அசையாம கொஞ்ச நேரம் இருந்ததுல மேல அது இந்த கொசு எல்லாம் சுத்திண்டு கொசு விட்டில் போச்சு, இந்த மாதிரி ஜந்துங்கள்லாம் அதாவது கூடு கட்டிடுவா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு அசையாம இருப்பாராம். அதுதான் பார்த்துட்டு என்ன, அவர் தான் இப்படி இருந்தாருன்னா, அந்த சுவாமி இப்படி இருந்தாருன்னா, இந்த சுவாமி சாக்ஷாத் அப்படியே இருக்காரு, ரங்கநாத சுவாமியும் அப்படிதான், சுத்தி கொசு மேயறது கூட தெரியாது, எதனா ஜந்து ஜாதங்கள்லாம் போறது தெரியாது, அப்படி ஒரு ரிஷி மாதிரி ஆச்சாரியாள். ஆச்சாரியாளுடையதான ஒரு நெட்டையை சொல்லச்சே, அப்படி அப்பேற்பட்ட வசந்த ஆச்சாரியாள்லாம் நம்ம சம்பிரதாயத்துல இருந்து நமக்கு வழிகாட்டி இருக்கான்றது பெருமை. நம்ம ஆச்சாரியால் நமக்கெல்லாம் பெருமை. இந்த வடகள சம்பிரதாயத்துல இப்படி ஒரு ஆச்சாரியாலாம் இருந்திருக்கான்னு. அப்படி அந்த ரங்கநாத சுவாமி எந்த சொல்றது, அந்த சுவாமியைத்தான் என்ன சொல்வா, கல்யாணாக சுவாமின்னு பேர் அவருக்கு. கல்யாணாகம் அஸ்மாகம் காருண்ய கலஜாம்புதேகே பிரபத்தியே ரங்கநாதசியா பதபங்கஜ தல்லஜம் என்று அந்த சுவாமியினுடைய திருநாமம் கல்யாணாவக சுவாமின்னு திருநாமம் அவருக்கு. இது மற்ற வாழ்க்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை அவருக்கு கல்யாணாவக சுவாமின்னு. என்னன்னா அந்த சுவாமியை சேவிச்சா போறோம், நல்லது நடந்துடும். அதான் கல்யாண ஆவகம்னா என்ன தெரியுமோ இல்லையோ, நல்லதையே தருகிறவர்னு அர்த்தம், நல்லதையே நமக்கு தருவிக்கிறவர்னு அர்த்தம். அது பெரிய சில பேர்லாம் ஆச்சாரியாளிடத்திலே போனான்னா தங்கள் குறையெல்லாம் சொல்றா, ஆச்சாரியனும் கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. கேட்டுக்கலன்னா ஐயோ ஆச்சாரியன் நமக்கு குறைய கேட்டுக்கலையேன் தோன்றுறது. அது இந்த சுவாமியிடத்துல என்ன விசேஷம்னா, இந்த சுவாமி கண்ணில் பட்டா போகிறோம். அவர் கண்ணில் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடக்கரையில் எங்கேயாவது நாணல் புதரில் எழுதிருப்பார். அதனால் பெருமாளை கூட அர்ச்சாவதாரத்திலே போனால் கோவிலில் ஒரு நிலைப்படியாக இருந்து சேவிச்சுட்டு வந்துடலாம். அது மாதிரி ஒரு இடத்துல சேவிக்கலாம் பெருமாளை. இப்போ ஏற்பட்ட ரொம்ப வசந்த மகான்களெல்லாம் அந்த காலத்தில் கண்ணிலேயே பட மாட்டா, ஏகாந்தம் தான் பிடிச்சிருக்கு. யாராலையும் நமக்கு எந்த விதமானதான லௌகிக லாபமுமே தேவை கிடையாது. அதனால யாரும் வேண்டாம். யாருக்கு காலக்ஷேமம் வேணுமோ, யாருக்கு ஞானம் வேணும்னு ஆசைப்படுறாளோ, அந்த யாருக்கு பாரமை காந்தியம் இருக்கோ, யாருக்கு அனுஷ்டானம் தவறாமல் இருக்கோ, அவா வந்து நெருங்கி வந்து விழுந்து சேவிச்சு ரொம்ப ஸ்ரத்தையோட இங்கே அனுகிரகிக்கணும்னு கேட்டா, அப்போ ஏற்பட்டவன் அதுக்கு தகுந்த பாத்திரம் தானான்னு பார்த்து சாஸ்திரம் வேற சொல்லியிருக்கு. சிஷ்யன்னு வந்துட்டான்னா உடனே கொட்டி விடாத, கொஞ்சம் பார்த்து சொல்லு நல்ல விஷயத்த. அவன் இங்கேனா போய் அதை வச்சு வியாபாரம் பண்ணிட போகிறான். அதனால் வித்தியை வச்சு வியாபாரம் பண்ணுற வாழ்க்கெல்லாம் சொல்லாத, விசுவாசம் இல்லாத வாழ்க்கை சொல்லாத, மேலே அபிவிருத்தி பண்ண தெரியாத வாழ்க்கெல்லாம் சொல்லாத, அந்த வித்தியினாலே ஆத்ம லாபம் அடைய தெரியாத வாழ்க்கை சொல்லாத அப்படின்னு ஐதரைய உபநிஷத்துலலாம் சொல்கிறது. அது அதோட கைங்கரியம் பண்ணாதவனுக்கு சொல்லாதேன்னு சொல்லிடுது. நான் அசுஸ்ரூஷவே ப்ரூயாத்து பிரப்ரூயாத்து, நான் அனந்தேவாசனே பிரப்ரூயாத்து, நான் அப்ரவக்தரே பிரப்ரூயாத்துன்னு ஐதரைய உபநிஷத்துலேயே சொல்கிறது. அதனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப விசுவாசமான சிஷியாளுக்கு மாத்திரம்தான். அப்படி அவள் எதையும் எதிர்பார்க்காத இருந்ததுனாலையும், சன்னியாசிகளாக இருந்ததுனாலையும், எங்கேயோ ஒரு இடத்துல சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருந்ததுனாலையும், ஸ்ரீரங்கத்திலே இருந்தாலுமே கூட வாழெல்லாம் போய் தேடி பிடிச்சி சேவிச்சிட முடியாது. அந்த சுவாமியை சேவிக்கிற கொடுப்பன இருந்தா போறோம். கல்யாணாவகமஸ்மாக்கம் காருண்ய கலசாம்புதேகே அதான் சொன்னார். பரம கருணாமூர்த்தியாக்கும் கருண சமுத்திரம்னு சொல்லணும் இந்த ரங்கநாத சுவாமியை சொல்லணும். கல்யாணாவக ரங்கநாத சுவாமின்னு அவரை பிரிச்சு சொல்றது. ஏன்னா எந்த ரங்கநாத சுவாமியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை கல்யாணாவக ரங்கநாத சுவாமின்னு திருநாமம். சுவாமியை சேவிச்சா போருமோ, அது சேவிச்சாலே நல்லது தான். ஆபீடான் மௌலிபர்யந்தம் பசத புருஷோத்தமம் பாதகான் யாசு நஷ்யந்தி கிம்புனத்து உபபாதகம் அப்படின்னு பெருமாளை சேவிச்சா அப்படி திருவடியிலே திருமணி வரைக்கும் சேவிச்சாலே போகிறோம், பாவம் எல்லாம் போகிறதுன்னாலே. அதை விட விசேஷம் இப்படியான மகான், நஷ்யம்மையானி தீர்த்தியானி நதேவா மிருச்சுலாமையாக தேபுரம் சுரகா உருகாலேன தரிசனா தேவ சாதவான்னு புராணத்தில் ரிஷிகள் சொல்லச்சே, நம்மயானி தீர்த்தானி ஒரே ஜலமயமாக இருக்கு, நல்ல தீர்த்தம் சுவாமி இது, ரொம்ப புண்ணிய தீர்த்தம், இந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்துக்கோங்கோ அப்படியாக்கும், சங்கல்பம் பண்ணின்னு மூழ்கி எழுதினா பாவம் போகிறது அப்படின்னு சொல்லி எல்லா தீர்த்தத்தை விசேஷமாக சொல்கிறோம். எல்லா தீர்த்தத்தை விட விசேஷமாக சொல்கிறோம் சமுத்திர ஸ்நானம், அதை சேதுக்கரையிலே பண்ணால் ரொம்ப விசேஷம் திருப்புல்லாணி க்ஷேத்திரத்திலேன்னு சொல்கிறோம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லிட்டுனா, அம்மையானி தீர்த்தானி அப்படின்னு ஜலமே நிரம்பி இருக்கிற தீர்த்தமாக இருக்கட்டும், இல்லை நான் தேவா மிருச்சிலாமையாக அங்கங்கே பெருமாள்னு சொல்லி அந்த பெருமாளை கல்லுலையும் மரத்துலையும் பெருமாள் ஆவாகனம் பண்ணி அவள் சேவிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் விட ரொம்ப விசேஷம் ஒன்று உண்டு. என்ன தேபுனந்தி ஒரு காலையன தர்சனா தேவசாதவா அப்படின்னு, இந்த தீர்த்தமயமாக இருக்கக்கூடிய தீர்த்த ஜலமயமாக இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களாகட்டும், இல்லைன்னா கல்லும் கட்டையமாக நிற்க வச்சு அது பெருமாள்னு பிரதிஷ்டை பண்ண வச்சு ஆராதனை பண்ணக்கூடிய இந்த அசாவதார மூர்த்திகளாக இருக்கட்டும், அதை காட்டிலும் விசேஷம் நிச்சயமாக எதுன்னா, இதுபோல் ஞானபக்தி வைராகிய அனுஷ்டானங்களினாலே சர்வே எல்லாவற்றினாலும் சர்வேஸ்வரனேன்னு இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மகான்களுடைய சேவைன்னா அதுதான் ரொம்ப உசந்தது. ஏன்னா தர்சனாதேவ சாதவா அப்படின்னு, தர்சனாதேவ சாதவா, தீர்த்தங்களிலே போனால் சங்கல்பத்தோட நன்னா மூழ்கி எழுந்துக்கணும், அப்படி ஸ்நானம் பண்ணா புண்ணியம், அர்ஷாவதார மூர்த்திகளை சேவிச்சு அது ஆராதனம் பண்ணி அந்த பெருமாளை திருப்தி பண்ணி வச்சா புண்ணியம். ஆனால் ஒரு திருப்தியும் பண்ணி வைக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், இவளை பார்த்தா போறோம்னு. தர்சனாதேவ சாதவா அப்படின்னு பார்த்தாலே போருமா, அந்த மாதிரி பார்த்தாலே புண்ணியத்தை தரக்கூடிய மூர்த்தியாக, அது அது பார்த்த மாத்திரத்தினாலே நல்ல அபீஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடியவராக, அப்படி ஒரு மகா புண்ணியமூர்த்தியாக எழுந்தருள் இருந்தாராம் இந்த ரங்கநாத சுவாமி. அதனால தான் அவர் கல்யாணாவகம் கல்யாணாவக சுவாமின்னு திருநாமம் முன்னையே பார்த்தோம். கோட்டி கன்னிகாதானம் லக்ஷ்மிகுமார சாதாச்சாரியார்னு அந்த பஞ்சமத பஞ்சதா தேசியனுடைய திருக்குமாரரை பற்றி பார்த்தோம். அவர் வந்து யாராவது பொண்ணு கல்யாணம் ஆகணும், தேவர் தான் அனுபவிக்கணும்னு சொன்னால் தாயாரிடத்துலேருந்து பிரார்த்திச்சு ஸ்வர்ணமயமாகவே வாங்கி அப்படியே ஸ்வர்ணங்களாகவே கொடுப்பார், அப்படி அதனாலே அப்படி நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார் என்று சொல்லணும் இல்லையா. அது மாதிரி கோடி கன்னிகாதானம் அப்படின்னு, அது கோடி கன்னி அது மாதிரி நிறைய கல்யாணம் பண்ணி வச்சு வந்ததுனாலே அவருக்கு கோடி கன்னிகாதானம்னு பேர். இந்த சுவாமிக்கு என்னென்னா எல்லாருக்கும் எல்லா விதமான கல்யாணங்களையும் தன்னுடைய தரிசனத்தினாலேயே வாரி வழங்கினா பேர்பட்ட ரொம்ப விசேஷமான புண்ணியமூர்த்தியான அப்படின்னால இவருக்கு கல்யாணாவக சுவாமின்னு திருநாமம். இந்த சுவாமியினிடத்தில் ஈடுபட்டு அடுத்தது சாக்ஷாத் சுவாமி வந்து அன்வயித்தார். அதனால் இந்த சுவாமியினுடைய திவ்ய வைபவத்தோடு இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். அடுத்தது சாக்ஷாத் சுவாமியை பற்றி சேவிக்க போகிறோம். சாக்ஷாத் சுவாமி திருக்குளம் தேசிகனுக்கு ஆச்சாரியர். இந்த திருக்குளம் தேசிகன் தான் முனித்திரயத்துக்கு பிரவர்த்தகரான விசேஷமான ஆச்சாரியர். அதனால் இப்போ நாம் பெருமாள் தொடங்கி வந்த இந்த ரொம்ப வசத்தியான ஆச்சாரிய பரம்பரையில் ஒரு மைல்கல் என்று சொல்ல முடியாது, ரொம்ப முக்கியமான ஆச்சாரியாலெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக அனுபவித்தோம். இன்னும் சில ஆச்சாரியர்களை சுருக்கமாக தான் அனுபவிக்க முடிஞ்சது, ஏன்னா அவளை பற்றி விஸ்தாரமான கிரந்தங்கள் இல்லை. அவளும் ரொம்ப அடக்கமாக இருந்து மேற்கொண்டு சம்பிரதாயத்தை வளர்த்துண்டு ஆத்மக்ஷேமத்தை தானும் தன்னை சேர்ந்தவாளுக்கும் எல்லாருக்கும் நன்னாக அதை பன்னிண்டு எழுந்தொழிகிறந்தவா. அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் சில ஆச்சாரியர்களை சுருக்கமாக அனுபவித்தோம். இது இப்போ அனுபவித்த ஆச்சாரியர்களில் நம்ம சம்பிரதாயத்தில் பிரதானமாக பார்த்த முதல்ல நாதமுனிகள், அப்புறம் விசேஷமாக ஆளவந்தார், அப்புறம் ஆச்சரியமான பாஷ்யகாரர், அதுக்கு மேலே ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகன் என்று இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே அடுத்தது இந்த முனித்ரிய சித்தாந்தத்துக்கு விசேஷ ஸ்தாபகராக இருந்த திருக்குழந்த தேசிகன் வைபவம் பின்னாடி வரப்போகிறது. அந்த திருக்குழந்த தேசிகனுக்கு ஆச்சாரியர் சாக்ஷாத் சுவாமி வேதாந்த ராமானுஜ சுவாமின்னு சொல்லுவார். அதே ஞானானுஷ்டான வீராகிய சேவதி சுவாமின்னு திருநாமம் அவருக்கு. விசேஷமான பெருமையோடு வெளியிருந்தார். அந்த ஆச்சாரியனை பற்றி அடுத்த வாரம் நாம் சேவிச்சுக்கலாம். கவிதா கீர்த்திம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. என்ன வந்து இப்போ எல்லாருக்கும் நியூ இயர் இப்போ பிறந்திருக்கு. நியூ இயர்ன்றது இந்த காலத்து ரீதியில் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த நியூ இயரை வச்சு தான் எல்லா காரியங்களும் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பரஸ்பரம் நியூ இயர் விஷஸ் எல்லாம் பரிமாறிக்கிறா. நேற்று ராத்திரி அப்பா போன் பண்ணார், நியூ இயர் பிறந்திருக்கு, அதனால இப்ப இவாளோட ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னோட விஷஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த வருஷம் இதே மாதிரி நல்ல சத்விஷயங்கள்லாம் நிறைய நம்ம கேட்கலாம் பேசிக்கலாம். அனுகிரகத்தினால எல்லாம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால எல்லாம் நல்லா இருக்கும். அடுத்த வாரம் பார்த்தோம்.
அதேதான் பிரார்த்தனை. Gracias.